எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்திலே வந்து ஆராதனை செய்யும்படியான கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே நீர்தாமே எங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக, பலத்துக்காக, தயவுகளுக்காக, இரக்கங்களுக்காக, எல்லா நன்மைகளுக்காகவும், எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே வந்த சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு எங்களை விடுவித்திருக்கிறீர், எங்களை குணமாக்கியிருக்கிறீர், எங்களுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறீர். நீர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறீர், உன்னுடைய வார்த்தை உண்மையானது என்பதை இந்த சாட்சிகள் எங்களுக்கு நிரூபித்து தருவதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்வீராக. எல்லாருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட பிராரமாக நீர் பெரிய காரியங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனாயிருக்கிறீர். இந்த கடைசி காலத்திலே உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் அதிகமாக நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் எங்களை ஜீப பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், எங்களுடைய ஃபெயிலியர்ஸ், எங்களுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாவற்றையும் நீர் மன்னிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. உம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்புவீராக. தியானிக்க போகிற வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். எலியா அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்டான். அந்த சத்தத்தில் தான் நீர் இருந்தீர். பூமி அதிர்ச்சியில் இல்லை ஆண்டவரே, அக்கினியில் இல்லை, பெருங்காற்றில் இல்லை, அமர்ந்த மெல்லிய சத்தம், அந்த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸை எங்களுடைய இதயத்தில் நாங்களும் கேட்கத்தக்கதாக உதவி செய்வீராக. இந்த வார்த்தையிலே நீர் இருக்கிறீர், இந்த சத்தத்திலே நீர் இருக்கிறீர். இந்த சத்தமானது எங்களுடைய இதயத்திலே அது துணிக்கட்டும், அது எங்களை மறுபடியும் ஜெனிப்பிக்கட்டும், எங்களை மறுரூபப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும் தாமைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. வார்த்தை நிமித்தம் எங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் தருவீராக. ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறீர் எங்கே ஃப்ரெஷ் மீட் இருக்கிறதோ அங்கே ஈகிள்ஸ் வரும். யார் யாரை நீ தெரிந்து கொண்டீரோ இந்த கடைசி காலத்தில் ராப்சருக்கன்று நீர் அவளை ஆயத்தமாகும்படி, உம்முடைய வார்த்தையை சுற்றிலும் ஐக்கியப்படும்படியாக நீர்தாமே கூட்டி சேர்ப்பீராக. தியானிக்க போகிற வார்த்தைகளோடு உம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
பின்பு அவர் ஓமைகளாய் அவர்களுக்கு சொல்ல தொடங்கினதாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரச தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்து கனிகளில் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி.
போதும், நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது மார்க்கு 12 முதல் 12 வசனங்கள் வாசி கேட்ட பகுதியிலே இயேசு கிறிஸ்து சொன்னதான ஓமையை வாசிக்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேரபிள், எல்லாரும் கவனமாக கவனிக்க வேண்டும். எல்லா மெசேஜும் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் தான். நம்ம அதை கவனமாக கவனித்து நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணால் நமக்கு ஆசீர்வாதம் வரும். இந்த மெசேஜ் உங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை தரும். இது உங்களை ராப்சருக்கு ஆயத்தப்படுத்தும். அது நீங்கள் கேட்குறத பொறுத்து நீ அந்த மெசேஜை வந்து எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியும். வார்த்தையில் மிஸ்டேக் இல்லை, நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோம், எப்படி அதை வேல்யூ பண்ணுறோங்கிறது தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அதுதான் முக்கியம். இங்கே மார்க்கு 12 அதில் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தினுடைய கடைசி பகுதியை நம்ம வாசிக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை முடிக்க வேண்டிய நேரம். அவருக்கு எல்லாமே தெரியும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால் அவர் இப்பொழுது முடிவு நேரத்தில் வந்திருக்கிறார். அதே போல் நாமும் இப்பொழுது முடிவு நேரத்தில் வந்திருக்கிறோம், ஊழியத்தினுடைய முடிவு நேரத்தில் வந்திருக்கிறோம், ராப்சர் வர வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறோம். நம்ம அதை எவ்வளோ ரியலைஸ் பண்ணுறோங்கிறத உங்களுடைய மனசு அதை எப்படி அந்த இந்த டைமை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து இருக்கு. காலம் கடைசி ஆகிவிட்டது, ராப்சர் சமீபமாகிவிட்டது. அந்த நாளையும் அந்த நாளிகையும் நாம் சந்திக்க வேண்டும். நினைப்பதை விட அது அதிக சமயமாயிருக்கிறது, முன்னால விட அது அதிக சமயமாயிருக்கிறது. நாம் அதை சந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இப்பொழுது கல்வாரியை சந்திக்க வேண்டும். அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. அவருக்கு எல்லாமே அது நன்றாக தெரியும். அதனால் இந்த நேரத்தில் அவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். இந்த ஓமையானது அவருடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது. அவர் வந்து அந்த வேதபார் பரிசேயர் தம்மை சுற்றி வருகிற மக்களுக்கு இந்த ஓமையை சொல்லியிருக்கிறார். அதனால் இட் வாஸ் த எண்ட் ஆஃப் ஹிஸ் மினிஸ்ட்ரி. இது அவருடைய ஊழியத்தினுடைய முடிவு நேரமாக இருக்கிறது. அவர் சிலுவைக்கு போக வேண்டும். இஸ் அபவுட் டு கோ டு த கிராஸ். இப்பொழுது அவர் எருசலேமுக்கு கடைசி முறையாக வந்திருக்கிறார். He had come to Jerusalem for the last time. இப்பொழுது பஸ்கா பண்டிகைக்கு வந்திருக்கிறார். லாஸ்ட் பாஸ்ஓவர், கடைசி அங்கே பஸ்கா பண்டிகைக்கு அவர் வந்திருக்கிறார். அதனால் எல்லாத்தையும் அவர் தன்னுடைய இதயத்தில் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இப்பொழுது அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அந்த வேதபார பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் இவங்க வந்து சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். There was a conspiracy to take him and kill him. அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அவங்களுடைய மாய்மாலங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். வெளியே பக்தியாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள மாய்மாலக்காரர்கள், கொலைபாதகர்கள். அதான் அவங்களுடைய மாய்மாலங்களை எல்லாம் இயேசு அறிந்திருக்கிறார். அவங்களுடைய நினைப்பு என்னவென்றால், இவரை வந்து காட்சியை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். இவரை காட்சியை விட்டு அப்புறப்படுத்தினாதான் நம்ம ஊழியத்தை நம்ம செய்ய முடியும். நம்ம இந்த உலகத்தில் நம்முடைய சாணத்தை காத்து கொள்ள வேண்டுமென்றால் இவர் தடையாக இருக்கிறார். அதனால் இவரை வந்து அப்புறப்படுத்திட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் தே தாட் த ஒன்லி வே தே குட் சர்வைவ் இஸ் டு கெட் ரீட் ஆஃப் ஹிம். அவரை வந்து முற்றிலுமாக ஒழித்து விட வேண்டும். அப்பொழுது நம்ம வந்து ஊழியத்தை செய்யலாம். நம்ம தேவாலயத்தில் பிரதான ஆசாரியராக இருக்கலாம், இந்த யூத ஜனங்களை வழி நடத்தலாம். ரோம அரசாங்கம் நமக்கு பவர் கொடுத்துருக்கிறது. இந்த யூதர்கள் மேலே நம்ம ஆளுகை செய்து நம்முடைய தேசத்தை காப்பாற்றலாம் என்று சொல்லி நினைக்கிறார். அதுக்கு இவர் தான் தடையாக இருக்கிறார். இவரை நம்ம காட்சியை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாமே இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அதே போல் அருமையானவர்களே, இந்த கடைசி காலத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். நமக்கு எல்லாமே ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். இப்பொழுது உலகத்தில் என்ன நடக்குது, உலகத்தின் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, டினாமினேஷன் பீப்புள் எப்படி இருக்கிறாங்க, மெசேஜ் சர்க்கிள் எவ்விதமாக இருக்கிறது, ஜனங்களுடைய நினைப்புகள் எவ்விதமாக இருக்கிறது, அவங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் பிரசங்கத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு பிரசங்கமும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது உங்களுக்கு அவேர்னஸை கொண்டு வரும், ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரும், உங்களுக்கு ஃபெய்த்தை கொண்டு வரும், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏனென்றால் நமக்கு வந்து ஆண்டவர் அதிகமான டிசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறார். எல்லாத்தையும் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். உலகம் போற போக்கு எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால இவங்க இப்பொழுது இந்த பேரபிள் மூலமாக, இந்த ஓமையின் மூலமாக இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையை அவர் சொல்லுகிறார். அதனால அவர் என்ன சொல்லுகிறார், முதலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு அவர் ஓமைகளா அவர்களுக்கு சொல்ல தொடங்கினதாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி.
ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி, ஒன்னாம் வசனத்திலேயே நிறைய காரியத்தை சொல்லுகிறார். ஒரு வார்த்தை கூட அவர் வேஸ்ட் பண்ணல, அவ்வளவு ரொம்ப அருமையாக பேசி இருக்கிறார். ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரச தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். எவ்வளவு காரியங்கள் அதில் இருக்குன்னு பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கினான். எ சர்டன் மேன் பிளான்டட் எ வினியர்ட். அதுக்கு சுற்றிலும் வேலி அடைக்கிறான். அண்ட் சர்டன் ஹெட்ஜ் அபவுட் இட். அதை சுற்றிலும் வேலி அடைத்து அண்ட் டிக்கிட் எ பிளேஸ் ஃபார் த வைன் ஃபேட். அங்கே ரச தொட்டியை ஏற்படுத்துகிறான். திராட்சை ரசத்தை சேமித்து வைக்கிற தொட்டி, அதையும் அவன் ஏற்படுத்தி அதன் பின்பு பில்ட் அ டவர், ஒரு கோபுரத்தையும் உண்டாக்குறான். இதை வந்து குத்தகைக்காரரிடத்திலே விட்டுவிட்டு, தோட்டக்காரர் என்று சொல்லும் பொழுது குத்தகைக்காரர்கள், அந்த திராட்சை தோட்டத்தை குத்தகைக்காரரிடத்திலே விட்டுவிட்டு அண்ட் வென்ட் இன்டு எ ஃபார் கண்ட்ரி, தூர தேசத்துக்கு அவன் போய்விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ காரியங்களை அந்த முதலாம் வார்த்தையில் முதலாம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. எ சர்டன் மேன் பிளான்டட் எ வின்யார்ட், ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் திராட்சை தொட்டியை அவன் ஏற்படுத்தி வைத்து ஒரு கோபுரத்தை உண்டாக்கி அதை குத்தகைக்காரர்களே விட்டுவிட்டு தோட்டக்காரர் என்று பைபிளில் எழுதியிருக்கு. ஆங்கில பைபிளில் ஹஸ்பண்ட் மேன் போட்டிருக்கு. அண்ட் லெட் இட் அவுட் த ஹஸ்பண்ட் மேன் அண்ட் வென்ட் இன்டு எ ஃபார் கண்ட்ரி, தூர தேசத்துக்கு போனான். ஹஸ்பண்ட் மேன்னா தோட்டக்காரர்கள். இதில் வந்து அவங்க உரிமையாளர்கள் அல்ல, தோட்டத்துக்கு உரிமையானவர்கள் அல்ல, அல்லது தோட்டத்துக்கு வாரிசுகள் கிடையாது. அவங்க வாரிசு கிடையாது, குத்தகைக்கு அந்த தோட்டத்தை அவங்க விட்டுட்டு போயிருக்கிறார். அதெல்லாம் வாரிசு அங்கே இருக்குது, அந்த தோட்டத்துக்கு வாரிசு இருக்கிறது. ஆனால் இவங்க வந்து ஒரு குத்தகைக்கு எடுத்த மாதிரி அந்த தொடர்ச்சி தோட்டத்தை கவனிச்சிட்டு வர்றாங்க. இப்பொழுது அந்த காலம் வரும்பொழுது, பருவ காலம் வரும்பொழுது அந்த கனிகளை வாங்கி கொண்டு வரும்படியாக வேலைக்காரர்களை அனுப்புகிறான். இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்து கனிகளில் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவகாலத்திலே அவரிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான்.
இதோ குத்தகைக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இவ்வளவுதான் கொடுத்துடணும். நமக்கு நெல் விளைகிற வயல் இருக்கும்னா அதை எல்லாத்தையும் ஒரு விவசாயம் செய்ய முடியாது. அதனால் குத்தகைக்காரர்கிட்ட விட்டுருவான், நீ வந்து அறுவடை நேரத்தில் இத்தனை மூட்டை நெல் கொடுத்துடணும், அதான் குத்தகை. அதனால் இது இவ்வளவு ஏரியா இருக்கிறது, இந்த ஏரியாவுக்கு இவ்வளவு கொடுத்துடணும் அப்படின்னு குத்தகைக்காரர்கிட்ட கொடுத்துருவாங்க. அதே போல் மாமரத்து தோட்டத்தை ஒருத்தன் குத்தகைக்கு எடுத்தால் இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு அந்த ஃப்ரூட்ஸ் அங்கே வாங்கிறது. அப்படி எந்த தோட்டத்தை குத்தகைக்கு கொடுத்தாலும் அவன் வந்து அதில் ஒரு பகுதியை, அந்த விளைச்சலில் ஒரு பகுதியை உரிமையாளருக்கு கொடுத்துருவான். இதுதான் குத்தகைக்கு கொடுப்பது. இதனால் அந்த பருவம் வரும் பொழுது, அறுவடை சீசன் வரும் பொழுது, இப்பொழுது தன்னுடைய வேலைக்காரரை அனுப்பி அதை வாங்கிட்டு வா, அந்த கனிகளை வாங்கி கொண்டு வா, இவ்வளவு திராட்சை பழங்களை கொடுக்கணும் அல்லது இவ்வளவு திராட்சை ரசத்தை கொடுக்கணும் அப்படின்னு குத்தகை பேசியிருப்பாங்க. அதனால் அந்த நேரம் வரும் பொழுது தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பும் பொழுது அந்த தோட்டக்காரர்கள் என்ன செய்கிறாள் என்றால், அவனை அடித்து அவனை காயப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள், அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். மூணாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்கள் அவனை பிடித்து அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள்.
இதை பிடித்து அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். இவன் தூர தேசத்துல இருக்கிறான், இவன் சென்னையில இருக்கிறான், ஆனா தோட்டம் வந்து திருநெல்வேலியில இருக்கு, அல்லது அது வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. நல்ல ஆட்களை அனுப்பும் பொழுது அவனை அடிச்சு அவனை வெறுமையா அனுப்பிச்சாங்க. அடுத்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்?
பின்பு வேறொரு ஊழியக்காரனை அவரிடத்தில் அனுப்பினான், அவர்கள் அவன் மேல் கல்லறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி.
வேறொரு ஊழியக்காரனை அனுப்பும் பொழுது அவனை இதை விட அதிகமாக அவங்க துன்பப்படுத்துறாங்க. அதனால அவர்கள் மேல் கல்லறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார். அதெல்லாம் தர முடியாது, நீ போய் அங்கே போய் சொல்லு, ஒன்றும் கொடுக்க முடியாது அப்படின்னு தரமாட்டேன்னு சொல்லிட்டா பரவாயில்ல, அவனை அவமானப்படுத்தி காயப்படுத்தி அடித்து அனுப்பிவிட்டாங்க. அதனால் எஜமான் என்ன பண்ணுறார் என்றால், இப்படி வேலைக்காரங்களை அனுப்ப அவங்கள வந்து அடித்து சிலரை கொன்று போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அஞ்சாம் வசனத்தை வாசிக்கிறோம்.
மறுபடியும் வேறொருவனை அனுப்பினான், அவனை அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு அநேகரையும் அனுப்பினான், அவர்கள் சிலரை அடித்து சிலரை கொன்று போட்டார்கள்.
சிலரை கொன்று போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. Again he sent another, and him they killed, and many others, beating some and killing some. இதோ சிலரை வந்து அடித்தார்கள், சிலரை கொலை செய்தார்கள். எவ்வளோ பொல்லாத தோட்டக்காரங்கன்னு பாருங்க. நியாயமானபடி கரெக்டாக அதை கொடுத்துருட்டா பிரச்சனை இல்லை. இத்தனை மூட்டை நெல் தரணும்னா அறுவடை நேரத்தில் கரெக்டாக அதை கொடுத்துட்டு தான் மீதி அவன் எடுத்துக்கொடணும். முதல்ல நிலத்து சொந்தக்காரருக்கு உரிமையாளருக்கு அதை கொடுத்துடணும். அப்படி பேசி தான் அவனுக்கு நிலத்தை கொடுத்துருக்கு. அப்படி செய்யாதபடி அதை கொடுக்காதபடி அவனை அடித்து துன்பப்படுத்தி கொலையும் செய்து போட்டாங்க. இதனால் கடைசியாக ஒரு முயற்சி எடுக்கிறான். ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான், என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவனிடத்தில் அனுப்பினான்.
அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன், ஒன்லி ஒன் சன் இருக்கிறான். அந்த ஒரே குமாரனை அங்கே அனுப்புவார்கள். அனுப்பும் பொழுது அவனுக்கு பயப்படுவாங்க, மகன் வந்துச்சான்னு பயப்படுவாங்க. அவன் தான் உரிமையாளர், ஹேர் ஆஃப் த வினியர்ட், அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன், நிலத்துக்கு வாரிசு. அதனால் ஒரே மகனை அனுப்பும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம்.
தோட்டக்காரரோ, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம், வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரோ.
இதுக்கு முன்னால வந்தவங்கெல்லாம் வேலைக்காரங்க, ஆனா இவன் சுதந்திரவாளி. Those husbandmen said among themselves, this is the heir. Even சுதந்திரவாளி, come let us kill him and the inheritance shall be ours. இவனை கொலை செய்வோம், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும். Let us kill him and the inheritance shall be ours. அது நமக்கு சொந்தமாகும் என்று சொல்லி எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டு விட்டார்கள்.
And they took him and killed him and cast him out of the vineyard. அவனை பிடித்து அவனை கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டு விட்டார்கள். பாருங்க, இதில் எல்லா விதமான சத்தியங்களும் அடங்கியிருக்கு. இந்த ஓமையில் எல்லா சத்தியத்தையும் வச்சு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்பொழுது இந்த ஓமையை சொன்னவர் யாருன்னா, திஸ் வாஸ் காட் இன் ஃப்ளஷ், தேவன் மாம்சத்தில் வந்திருக்கிறார். ஆமீன். Fullness of the Godhead and bodily standing there. தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் உடையவர் அவர் வந்து மாம்சத்திலே அங்கே நிற்கிறார். அதுதான் அவங்களுக்கு புரியலை. அதே போல தான் இன்னைக்கு டினாமினேஷன் பீப்புளுக்கு சத்தியம் புரியலை. மெசேஜில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சமுத்திரங்களை உண்டாக்கினவர், எல்லாத்தையும் சிருஷித்தவர். அமேன். வாஸ் எ கிரேட் கிரியேச்சர். அவங்கள அவங்க அவங்க முன்னால் நிற்கிறாங்களே, அவங்கள உண்டாக்கினவர், அவங்கள உலகத்தில் கொண்டந்தவர், மனுஷர்கள் அவங்களெல்லாம் உண்டாக்கின கர்த்தர், எல்லாத்தையும் சிருஷித்த தேவன் அவங்க முன்னால் நிற்கிறார். அதே மாதிரி தான், அதே மாதிரி தான் இப்பொழுது அவர் வந்து வேட்ஃபார்மாக இருக்கிறார், தியாபனி ஃபார்மாக இருக்கிறார். இன்னைக்கு அவர் வந்திருக்கிறார். இதுதான் இன்னைக்கு ரொம்ப இது. கடந்த நாளில் ஒரு சகோதரர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு ப்ரீச்சிங் பண்ணுகிறார், பெரிய ப்ரீச்சராக இங்கே சென்னையில் அவரை நினைக்கிறாங்க. அவர்கிட்ட பேசும் பொழுது அவர்கிட்ட சொன்னேன், இப்பொழுது செவன் சீல் தான் முக்கியம். உங்கள் பிரசங்கம் செவன் சீல ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா? செவன் சீல ஃபோக்கஸ் பண்ணலான்னா நீங்கள் பாத்வேர்டில் இருக்கிறீங்க. ரேப்சரில் போகணுன்னா செவன் சீல ஃபோக்கஸ் பண்ணணும். அவர் இறங்கி வந்திருக்கிறார். அது இட்ஸ் எ கிரேட் திங். அது அதுதான் இந்த நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது அவரால் ஒன்றும் பதில் சரியானபடி சொல்ல முடியலை. அதே மாதிரி தான் எல்லா பீச்சர்ஸும். த கமிங் ஆஃப் த லார்ட், செவன் சீல். அதனால் செவன் சீல் தான் இன்னைக்கு ரொம்ப வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது. அதெல்லாம் ஒரு பாஸ்டரை பார்க்கும் பொழுது அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே போல் தான் அவங்க காங்கிரிகேஷன் இருக்கும். கர்த்தர் இப்போ இறங்கி வந்திருக்கிறார். அன்னைக்கு எப்படி மாம்சத்தில் வந்தாரோ அதே போல் இன்னைக்கு வந்திருக்கிறார். அன்னைக்கு வந்து அவர் வந்து கன்னியின் மூலமாக குழந்தையாக பிறந்து வளர்ந்து ஒரு மேன்ஹூடாக மாறினார். அவர் இருந்து ஜனங்களுக்கு அங்கே போதிச்சார். அதே ஆண்டவர், த சேம் காட், மறுபடியும் வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கிறார்? மேகத்தில் வந்திருக்கிறார். எப்படி மேகத்தில் போனாரோ அப்படியே வருவேன் சொன்னவர், அதே மாதிரி மேகத்தில் வந்திருக்கிறார். அப்போ இதை வந்து ஒருத்தர் வந்து புரியலை, இந்த ஒரு பாஸ்டருக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணலை, ஜனங்களுக்கு அது ஃபோக்கஸ் பண்ணலைன்னா அந்த சபையானது எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கு பெறாது. அந்த பாஸ்டரும் சபையாரும் எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கு பெற மாட்டார்கள். அவங்க எல்லாருமே கைவிடப்படுவார். அதுதான் ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை. அன்றைக்கு பாருங்கள், ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை என்னென்னா, ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் வெளிப்படுத்திக்கிட்டு வந்தார். ஜனங்களுக்கு அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தார்கள். ஆனால் கடைசி நேரத்தில், பழைய ஏற்பாட்டின் கடைசி பகுதியிலே அவர் வந்து தீர்க்கதரிசிகளை அனுப்பினவர். அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவர்களை அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வந்த கர்த்தர், இஸ்ரவேல் நாட்டுக்கு கொண்டு வந்த அதே கர்த்தர் இப்பொழுது அவர் மாம்சத்தில் வந்திருக்கிறார். அவரை வந்து அறியாமல் போனார்கள். அதே காரியம்தான் இதுதான். சாப்பிடுறது மக்கள் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் மெசேஜில் இருக்கவங்களும் அறியாமல் இருந்தா, அவங்களுக்கு அது ஃபோக்கஸ் இல்லைன்னா, அதை குறித்து அவங்க பேசலைன்னா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, அந்த மெசேஜால் என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு ஆண்டவர் அதை தருவார், இதை தருவார், ஆசீர்வதிச்சார், என்ன ஆசீர்வதிச்சார், உங்களுக்கும் நிறையா தருவார் அப்படின்னு சொன்னோம்னா, எல்லாம் தந்து தான் என்ன பிரயோஜனம்? நான் அந்த உலகத்தையே எனக்கு சொந்தமாக்கிட்டாலும், ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? நான் கடைசியில் பாதாளத்துக்கு போனால் நான் உலகத்தையே நான் ஆதாயம் பண்ணினா என்ன? சொத்து சுகங்களை சேர்த்து வீடு வாசல்களை ஏற்படுத்தி அதிக ரிச் மேனாக இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் ஒரு நாளில் விட்டுட்டு தான் போகணும். நம்ம எங்கே போகிறோம்? பாதாளத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? அதே போல தான். அது நாங்கள் பேர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், நிறைய பணத்தை தந்தார்னு ஒன்று எல்லாரும் ஆணி பழப்பாங்க, வாயை பழந்த மாதிரி பழப்பாங்க. பணத்தை கண்டால் பிணமும் வாயை பழக்குமா? அதனால ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், சாபன தம்புகள் அப்படி தான் ஓடுறாங்க. மெசேஜ் பீப்புளும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்திருக்கிறார், நம்மளை கொண்டு போதுக்கு வந்திருக்கிறார், மனவாட்டியை மேலே எடுத்துக்கொள்ளக்கு வந்திருக்கிறார், மனமாட்டியை கிளைம் பண்ண வந்திருக்கிறார். நம்ம ஒரு நல்ல பேயிருவோம், அதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். அது சவுண்ட் வாய்ஸ் ஸ்டம்பாக இருக்கிறது, ஆற வாரம் சத்தம் எக்காலமாக இருக்கிறது. இப்போ நம்ம மனவாட்டி கடைசி சத்தமாக இருக்கிறோம், நம்ம ட்ரம்புக்காக காத்திருக்கிறோம். கண்ணிமை பொழுதுல மேலே போயிரும். ஹல்லேலூயா. இங்கே பல வீடுகளை வச்சிருக்கலாம், கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்து வச்சிருக்கலாம், என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் வந்து என்னச்சா அழிஞ்சு போகும். அதெல்லாம் அவனுக்கு திருப்தியை தராது, ஜீவனை தராது. நம்ம மேலே போகணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். இப்போ அதுக்கு தான் வந்திருக்கிறார். அன்னைக்கு வந்து எதுக்கு வந்தார்? கிரயத்தை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். பர்ச்சேசிங் ஒர்க் செய்யும்படியாக வந்திருக்கிறார். மனவாட்டிக்காக மீட்பின் கிரயத்தை, தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். அந்த நேரம் நெருங்கிட்டு இருக்குன்னு இயேசுக்கு தெரியுது. இப்போ நான் வந்த பர்பஸ் வந்து பர்ச்சேசிங் ஒர்க், என்னுடைய பிளட்டை நான் சிந்த வேண்டும். இப்பொழுது அனுஜா அதே இயேசு கிறிஸ்து தான் மேகத்தில் வந்திருக்கிறார். அவர் கிங் தியோபானியாக வந்திருக்கிறார். அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் வந்திருக்கிறார். அவர் வந்து வேர்ட் ஃபார்மாக வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முத்திரைகள் திறக்கப்பட்டு அப்போ அந்த அதே கர்த்தர் எதுக்கு வந்திருக்கிறார்? இப்போ வந்த பர்பஸ் வேறு. இப்போ வந்த பர்பஸ் ஒரு ஜனத்தை, ஒரு ஃபியூ பீப்புளை வந்து பெர்ஃபெக்ஷனில் கொண்டு வந்து பரிபூர்ணப்படுத்தி அவங்கள மேலே கொண்டு சொல்லணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் வந்திருக்கிறார். அதை விட இது வந்து ரொம்ப முக்கியமான காரியம். இதை வந்து ஒரு பாஸ்டரால ஃபோக்கஸ் பண்ண தெரியலன்னா அவருடைய மெசேஜ் வந்து ஜனங்களை ரேப்சர், அவங்க மெசேஜ் பிரயோஜனம் இல்லை. கேட்கிறவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுதான் இந்த கடைசி காலத்தில் மெசேஜ் பாஸ்டர்ஸ் பிரசங்கம் பண்றாங்க. அதனால அவங்க ரேப்சரில் போக முடியுமா? அந்த பாஸ்டரும் போக முடியாது, அந்த சபையும் போக முடியாது. என்ன பாஸ்டர் இவ்வளோ சிவியராக சொல்கிறீங்க? உண்மையதான் சொல்கிறேன். இன்னும் சொல்லணும்னா இதை விட கடினமாக சொல்லணும். நான் சொல்கிறது குறைவு தான். அதே போல் அந்த வேதபார் பரிசேயர் அவங்க தான் தோட்டக்காரர்கள், த ரிலிஜியஸ் லீடர்ஸ் ஆஃப் இஸ்ரேல். அந்த தோட்டக்காரர்கள் குத்தகைக்கு எடுத்திருக்க அந்த தோட்டக்காரர்கள் அவர் தான் இஸ்ரேல் ஜனங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தி அவங்கள வந்து வழி நடத்துகிறவங்க அந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள். இவர்கள் வந்து ஜனங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு அவர் அங்கே மத்தியில் நிற்கிறார். அவர் யாருன்னே தெரியல. அவரை கொலை செய்ய வகை தேடுகிறார். எப்படி பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது வெளிப்பாடு இருக்கா? அவங்க பைபிளை படிச்சிருக்கிறாங்க, எல்லாமே தெரியும். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேறினவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர் அங்கே வந்திருக்கிறார். எதுக்காக வந்திருக்கிறார்? பர்ச்சேசிங் ஒர்க் செய்வதற்கு வந்திருக்கிறார். இப்பொழுது நம்மளை கிளைம் பண்ணி மேலே கொண்டு போறதுக்காக வந்திருக்கிறார். அதே மாதிரி தான் இப்பொழுது இருக்கிற பீப்புள் இருக்கிறாங்க. அதனால அவர் எதுக்காக வந்திருக்கிறார் என்ற நோக்கத்தை அறியாமல் இருக்கிறார். இப்பொழுது 1963 இறங்கி வந்திருக்கிறார். இப்போ நம்ம 2026 இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் இதோ நம்மளை மேலே கொண்டு சொல்லுவார். கண்ணிமை பொழுதுலே மேலே கொண்டு சொல்வார். ஹல்லேலூயா. அப்போ செகண்ட் கமிங் முடிவடைகிறது. இயேசு சிலுவையில் மறித்து 3 உயிர்த்தெழுந்து பசுத்தாவியை ஊற்றும் பொழுது அவருடைய ஃபர்ஸ்ட் கமிங் முடிவடைந்தது. செகண்ட் கமிங் முடிவடை, தட் கமிங் வந்து உலகத்தை ஆளுகை செய்வதற்காக வரப்போகிறார். இன்னும் 3 கமிங்ஸ் ஆஃப் த லார்ட். அதனால திஸ் வாஸ் காட் இன் ஃபிளஷ். தேவன் மாம்சத்தில் வந்திருக்கிறார். த ஃபுல்னஸ் ஆஃப் த காட் அண்ட் பாடிலி ஸ்டாண்டிங் தேர். அவர் ஒரு சரீரத்திலே அவருக்கு அவங்களுக்கு முன்பாக நிற்கிறார். அந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ், அந்த மத சம்பந்தமான அந்த போதகர்கள் வந்து அவரை அறியாமல் இருந்தார்கள். அதனால ஆண்டவர் அவர்களுக்கு பேரபிளாக இதை சொல்லுகிறார். அங்கே கனியை பெற்று வரும்படி, பெற்றுக்கொண்டு வரும்படியாக அங்கே வேலைக்காரர்களை அனுப்புகிறார். முதல்ல ஒருத்தனை அனுப்புகிறார், பின்பு இன்னொருத்தர் அனுப்புகிறார். அதுக்கு பிறகு இப்படி 3 அவங்க அனுப்புகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி கொண்டே இருக்கும் பொழுது யாருக்கும் அங்கே வந்து அவன் கனியை கொடுக்கலை. அந்த கனியை வாங்கி கொண்டு வரும்படியாக அனுப்பும் பொழுது ஒருத்தருக்கும் கனியை கொடுக்கல, அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு துரத்தி சிலரை கொலை பண்ணி அனுப்பிட்டாங்க. இப்பெல்லாம் இவர் எல்லாத்தையும் ஏற்படுத்திருக்கிறார், அந்த திராட்சை தோட்டத்தை பிளான் பண்ணி இருக்கிறார். இந்த தோட்டக்காரர்களுக்கு எந்த விதமான ஒன்றும் செய்யாட்டான், எல்லாம் ரெடியாக இருக்கு, அதை பிளான் பண்ணி இருக்கிறார். திராட்சை தோட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், வேலி அடைத்திருக்கிறார், அந்த குள நரிகள் இதெல்லாம் வந்து திராட்சை பழத்தை வந்து சாப்பிடும், இதனால் அதெல்லாம் உள்ளே வராதபடி அங்கே வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. ரச தொட்டி அங்கே இருக்கிறது, அந்த ரச தொட்டியில் திராட்சை ரசத்தை அங்கே ஆலையும் அந்த திராட்சை தோட்டத்தை ஆலை ஏற்படுத்தி திராட்சை பழத்தை பிழிஞ்சி அந்த ரசத்தை சேமித்து வைக்கிறது எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. கோபுரத்தில் ஜாமக்காரன் நின்று எல்லாத்தையும் பார்க்குறான், சுற்றிலும் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்குறான். கோபுரத்தையும் ஏற்படுத்தி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கையில் கொடுத்துருக்குறாங்க. வீடை கட்டி நல்லா எல்லா வசதியும் செய்து என்ன என்ன வேலை உண்டோ அந்த வீட்டில் எல்லா வசதியும் செய்து எந்த குறையும் இல்லாமல் நம்ம வாடகைக்கு கொடுத்தோம்னா வாடகைக்காரன் வந்து வாடகை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா என்ன அர்த்தம்? அதான் வாடகை வாங்க போகிறவனை அடித்து துன்புறுத்தினான்னா எப்படி இருக்கும்? அது மாத்திரமல்ல, அவனை கொன்று போட்டுட்டா, அவனுடைய மகன் வந்து வாடகை கேட்க வரான், அவனை கொன்று போட்டால் வீட்டையே நம்ம சொந்தமாக்கிக்கிடலாம் அப்படின்னு நினச்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இது. அதனால் கடைசியாக மகனை அனுப்பும் பொழுது அவனை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு இவன் நினச்சி அனுப்புகிறான். ஆனால் அவனை கொன்று போட்டுட்டா இந்த திராட்சை தோட்டம் நமக்கு சொந்தமாயிருமேன்னு நினச்சி அவனை கொன்று போட்டு அவனை பாளையத்துக்கு புறம்பே தூக்கி போட்டு விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ப்ரோஃபட்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தையை வெளிப்படுத்தினாங்க. எபிரேயர் 1:1
பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றின.
பூர்வ காலத்தில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்தில் தம்முடைய குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த கடைசி காலத்தில் அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டின் கடைசி காலம், நம்ம புதிய ஏற்பாட்டின் கடைசி காலம். பழைய ஏற்பாட்டின் கடைசி காலத்தில் அவர் குமாரனாய் வந்தார். ஹீ கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் சன். அவர் குமாரன் என்கிற ஸ்தானத்திலே வந்தார். குமாரன் மூலமாக நமக்கு திருவளம் பற்றினார். The prophets was part of the word. அவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகள் வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறார்கள். But the son was all the word. The son was the fullness of God himself. அதனால் ஆண்டவர் தீர்க்கதரிசி மோசே, ஏலியா, எசேக்கியா, எரேமியா, இது ஆமோஸ் இப்படி இந்த தீர்க்கதரிசிகள்லாம் வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் முழுமையான வார்த்தையாக இருக்கிறார், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறார். கடைசியில் அவர் வந்து வார்த்தையினுடைய பரிபூர்ணம் அவர் தான். எல்லாமே அவரை பற்றி தான் சொல்லியிருக்கிறது. வார்த்தையின் பரிபூர்ணமாக இருக்கிறார். த சன் வாஸ் த ஃபுல்னஸ் ஆஃப் காட் ஹிம்செல்ஃப். அதனால் அவர் கடைசியாக வர்றார். அதே போல் மார்ட்டின் லூதர், ஜான் வெஸ்லி, பெண்டெகோஸ்டல் பீப்புளாக மூலமாக ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சம் சத்தியத்தை வெளிப்படுத்தி இந்த கடைசி காலத்தில் அவர் இறங்கி வந்து முத்திரைகளை திறந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. பார்ட்ஸ் வேர்டு, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுங்கிறத டிஃபரன்சியேஷனே தெரிகிறதில்லை. அது என்னன்னே தெரியாமல் ஒரு பாஸ்டர் எப்படி போதிக்க முடியும், எப்படி சபையை வழி நடத்த முடியும், எப்படி ராப்சரில் கொண்டு போக முடியும்? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாமே தீர்க்கதரிசி தான். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே மோசே எலியா இந்த தீர்க்கதரிசி தான் தெரியும். ஆனால் அவர் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கார். ஹி வாஸ் மோர் தென் சாலமன். அவர் சாலமனை பார்க்கிலும் மேலானவர். அவர் யோனாவை பார்க்கிலும் பெரியவர். அதனால் அவர் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வரும்பொழுது அவரை அறியாமல் இருந்தார்கள். அதே நிலைமை தான் இப்பொழுது வந்திருக்கு. அவர்களை கொலை செய்தார்கள், அந்த தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், மத்தேயு 23:35 வாசிக்கலாம். மத்தேயு 23:35,
நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமானின் ரத்த பழி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள்.
இதோ முதலாவது ரத்த சாட்சியா மறிச்சது ஆபேல். காயின் ஆபேலை கொன்று போட்டான். ஆபேல் முதல் சகரியாவின் ரத்தம் வரைக்கும் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் மத்தியிலே சகரியா என்ற தீர்க்க தரிசியை அவர்கள் கொன்று போட்டார்கள். எல்லா தீர்க்க தரிசிகளையும், நிறைய தீர்க்க தரிசிகளை கொன்று போட்டாங்க. அந்த ஏசாயா 66 அதிகாரத்தை எழுதியிருக்கிறான். மேஜர் ப்ராஃபிட். பைபிளில் இருக்கிற எல்லா உபதேசங்களும் எல்லா வாக்கு தத்துவங்களும் ஏசாயா தீர்க்க தரிசியில் தான் இருக்கு. முழு பைபிளும் ஏசாயா தீர்க்க தரிசியில் அது சுருக்கமாக இருக்கு. அவ்வளோ ஒரு மேஜர் ப்ராப்பர்ட்டை என்ன செஞ்சாங்கன்னா, அவனை மேசை மேலே கடத்தி வாழால் ரெண்டாக அறுத்துட்டாங்க. அவ்வளோ தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்கள், அநேக தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்கள். ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு மேலே தீர்க்கதரிசியை அனுப்புகிறார், ப்ராப்பர்ட் ஆப்டர் ப்ராப்பர்ட். இதோ அவங்களெல்லாம் அனுப்பும் பொழுது எல்லாரையும் அடித்து அவமானப்படுத்தினாங்க. இதோ அவர்களை கொலை செய்தார்கள். அதான் ஒவ்வொரு வேலைக்காரனாக அனுப்பும் பொழுது அவங்களெல்லாம் அடித்து அவங்க துன்புறுத்தி அனுப்பிட்டாங்க. யார்? ரிலீஜியஸ் லீடர்ஸ், மத போதகர்கள். அதான் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சத்தியத்தை கொண்டாங்க. அவங்கள அவங்கள அடித்து துரத்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் பேடாக வந்திருக்கிறார். அவங்க எல்லாமே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், தஸ் ஸே தி லார்ட், கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அவர் ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, அவர் காடாக இருக்கிறார். ஹல்லேலூயா. காட் த ப்ராஃபெட். அதனால் அவங்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லலை. ஆனால் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் தசை தலாடுன்னு சொல்லலை, கத்தர் சொல்லுகிறதான்னு சொல்லலை. ஏன்னா அவர் தான் கத்தர். ஆமே. தே செட் தசை தலாட் வென் ஹி கேம். இது ஹீ நெவர் செட். இதோ அவர் வந்து தசை தலாடுன்னு எப்பொழுதுமே சொல்லலை. அவர் என்ன சார், ஐ சே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் அவர் ஃபுல்னஸ் ஆஃப் பேர்ட், அவர் காட் ஹிம்செல், அவர் தேவனாகவே இருக்கிறார், அவர் ஹேராக இருக்கிறார், அவர் மக குமாரனாக வந்திருக்கிறார். அதனால் அவங்க இப்பொழுது அவர் குமாரனாக வந்திருக்கும் பொழுது இவர் சுதந்திரவாளி. இவரை கொன்று போட்டால் திராட்சை தோட்டத்தை நம்ம சொந்தமாக்கிக்கிடலாமே. அவங்க ஒரு கான்ஸ்பிரசி, ஒரு சதி ஆலோசனை செய்கிறார்கள். டு டேக் சம்திங் தட் டோன்ட் பிலாங் டு தம். அந்த திராட்சை தோட்டம் அவங்க சொந்தம் கிடையாது, அவங்க குத்தகைக்காரங்க தான். அதனால் குத்தகை கொடுத்துடணும், அதுதான் அவங்களுடைய வேலை. அதுதான் திராட்சை தோட்டத்தில் சொந்தம் பாராட்ட முடியாது. இப்போ இவரை கொன்று போட்டுட்டா திராட்சை தோட்டம் நமக்கு சொந்தமாயிருமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவரை took him, killed him, cast him out of the vineyard. இதோ அவரை பிடித்து அவரை கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பாக்கி போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். அது ரியாலிட்டியாக அவருடைய வாழ்க்கையில் அது நடக்க போகுது. அதெல்லாம் முதலாவது அனுப்பப்பட்டது ஆபேல். ஆபேல் ஆதாமுடைய குமாரன், அவனை வந்து காயின் கொன்று போட்டான். அதன் பின்பு ஆண்டவர் நிறைய தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், எல்லாரையும் அவர்கள் புறக்கணித்தார்கள். சாமுவேல் வாஸ் ரிஜெக்டட், ஜெரேமியா வாஸ் ரிஜெக்டட், டேவிட் வாஸ் ரிஜெக்டட், எசேக்கியல் வாஸ் ரிஜெக்டட், கடைசியாக யோவான் சானகன். யோவான் சானகன் தலையை வெட்டிட்டாங்க. இப்பொழுது சுதந்திரவாளி, அவங்கெல்லாம் சுதந்திரவாளி கிடையாது, வேலைக்காரங்க, சர்வன்ஸ். அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாருமே சர்வன்ஸ் தான். அவங்க கனியை பெற்றுக்கொள்ளும்படியாக வரும் பொழுது இந்த தோட்டக்காரர்கள் இவ்விதமாக கொடுமைப்படுத்தினார்கள். ஆனா இப்பொழுது திராட்சை தோட்டத்துக்கு சுதந்திர வழியே வந்திருக்கிறார். They killed him, cast him out of the vineyard. அவரை வந்து கொன்று போட்டு திராட்சை தோட்டத்துக்கு புறம்பாக்கி போட்டார்கள் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதனால திராட்சை தோட்டக்காரர் என்ன செய்கிறார்? ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா?
அதனால திராட்சை தோட்டக்காரர் என்ன செய்வார்? அவங்களை சங்கரித்து, அந்த தோட்டக்காரர்களை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பார் என்று இயேசு சொல்லுகிறார். அதனால அந்த கிபி 70 தீத்து வந்து என்ன செய்தான்? எருசலேமை அழிச்சு போட்டான். அவளை சங்கரித்து இதை உலகமெங்கிலும் 80 சிதறடிக்கப்பட்டு 1948 May 14 தான் இஸ்ரவேல் நாடு உருவானது. கிபி 70 1948 வரைக்கும் அவங்களுக்கு சொந்த நாடு கிடையாது. காரணம், இயேசுவை கொலை செய்தது நிமித்தமாக இந்த மனுஷனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரக்கடவது என்று அவர்களே அந்த இரத்த பழியை கேட்டுக்கொண்டார்கள். மத்தேயு 27-25 வாசிக்கிறோம். அதனால அவங்க மேல அந்த இரத்த பழி வந்து உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்டு நாட்டை இழந்து போனார்கள். இதோ அது நிறைவேறினது. இப்பொழுது அத்திமரம் மறுபடியும் துளுத்து விட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அங்கே வந்து 118 சங்கீதத்தில் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறார். வீடு கட்டுறவள் ஆகாதென்று தள்ளின அந்த கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது நம் அது கத்தராலே ஆயிற்று. அது வந்து நமக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. This was the Lord's doing and it is marvelous in our eyes என்று இயேசு சொல்லுகிறார். அந்த மூளைக்கல் கத்தராகி இயேசு கிறிஸ்து, இன்னைக்கு அவர் தலைக்கல்லாகவும் இருக்கிறார். மூளைக்கல்லும் தலைக்கல்லும் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. த கார்னர் ஸ்டோன் அண்ட் கேப் ஸ்டோன். இன்னைக்கு கேப் ஸ்டோன் வந்திருக்கு, அன்னைக்கு வந்து கார்னர் ஸ்டோன் வந்துச்சு. முதலாம் வருகை கார்னர் ஸ்டோன், இப்போ ரெண்டாம் வருகை கேப் ஸ்டோன், தலைக்கல் வந்திருக்கிறது. கார்னர் ஸ்டோனும் கிரைஸ்ட் தான், கேப் ஸ்டோனும் கிரைஸ்ட் தான். அன்னைக்கு மாம்சத்தில் வந்தார், பர்ச்சேசிங் ஒர்க் செய்யும்படியாக வந்தார். இன்னைக்கு மணவாட்டியை கிளைம் பண்ண வந்திருக்கிறார். மணவாட்டியை உரிமை பாராட்டி அங்கே மேலே கொண்டு செல்லக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஃபர்ஸ்ட் கமிங்கில் இல்லை, நீங்கள் செகண்ட் கமிங்கில் இருக்கிறீங்க. அதனால் வீடு கட்டுறவள் ஆகாதென்று தள்ளின, அன்றைக்கு ஆகாதென்று தள்ளி போட்டு பாளையத்துக்கு புறம்பே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதனால் காஸ்பல் வந்து யூதர்களை விட்டு நம்மகிட்ட வந்துச்சு. சுவிசேஷம் அவங்கள விட்டு பிரஜாதிகளுக்கு வந்து விட்டது. இன்றைக்கு என்ன, இயேசு கிறிஸ்தவர்கள் தான் மெஜாரிட்டி உலகத்தில். முஸ்லீம் மார்க்கமும் வளர்ந்துக்கிட்டு வருது. கிரேட் பிரிட்டன் இப்பொழுது முஸ்லீம் நாடாக மாறிக்கொண்டிருக்கு. ஒரு காலத்தில் அவங்க தான் உலகமெங்கிலும் காஸ்பலை கொண்டு போனாங்க. பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை 200 ஆண்டிருக்காங்க. இன்னைக்கு அது முஸ்லீம் கண்ட்ரியாக மாறிட்டு இருக்கு. அமெரிக்காவில் ஒரு மேயர், நியூயார்க் மேயர் நினைக்கிறேன், ஏற்கா சிக்காகோன்னு தெரில, அவரே வந்து முஸ்லீமாக இருக்கிறார். முஸ்லீம் மார்க்கமும் அதுவும் வளர்ந்துக்கிட்டு வருது. இந்து மார்க்கெல்லாம் அதுக்கு கீழே தான். நம்ம நாட்டில் மெஜாரிட்டி, ஆனால் உலகத்தில் பார்த்தா இந்துஸ் வந்து மெஜாரிட்டி கிடையாது. முதலாவது கிறிஸ்டியானிட்டி, ரெண்டாவது முஸ்லீம். இப்படியாக உலகத்தில் மக்கள் இருக்கிறாங்க. இப்போ பைபிள் வந்து அதிகமாக பிரிண்ட் பண்ணப்பட்டு உலகமெங்கிலும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்குது. அங்கே ஆகாதுன்னு தள்ளுன அந்த அது வந்து இன்னைக்கு உலகம் எல்லாமே ஏற்றுக்கொண்டிருக்கு. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது கத்தராலே ஆயிற்று. யூதர்கள் ஒரு நாளிலே அவரை ஆகாதென்று புறக்கணித்தார்கள். ஆனால் இப்பொழுது உலகம் அவரை விசுவாசிக்கிறது. நான் நேச்சுரல் கிறிஸ்டின சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டின சொல்லலை. அதனால் பாருங்கள், ஆண்டவர் ஒரு பேரபிளை சொல்லுகிறார். திஸ் ஆர் த ஹேஸ். நம்ம இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு செகண்ட் கமிங்கில் அவர் வந்திருக்கிறார். இன்னும் அது முடிவடையவில்லை. The second coming is started, but it is not yet finished. அது த்ரீ ஸ்டேஜஸ் ஆகிருக்கிறது. அது ஷவுட் வாய்ஸ் ஸ்டம்பாக இருக்கிறது. ஷவுட் பிரதர் பென்காம் மூலமாக உலகமெங்கிலும் போனது. அது ஒரு கூட்டமான மக்களை சேர்த்திருக்கிறது, மெசேஜ் பீப்புளை கொண்டு வந்திருக்கிறது. அந்த ஷவுட் நமக்குள்ள வரும் பொழுது அது ஆவியாயும் ஜீவனாகவும் மாறும் பொழுது நீங்க வாய்ஸா மாறிடுறீங்க. நான் சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறது. மணவாட்டி வந்து ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ், கடைசி காலத்து சந்ததிக்கு நம்ம கடைசி சத்தமாக இருக்கிறோம். பின்பு ட்ரம்ப் வரும் பொழுது என்ன செய்ய, நம்ம எல்லாரும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு நிமைப்பொழுதிலே மறுரூபம் அடைவோம். அது இன்னும் வரல. அந்த தேர்ட் ஸ்டேஜுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது செகண்ட் கமிங் முடிவடையும். அதனால அவர் இப்ப இறங்கி வந்து அவர் உலகமெங்கிலும் சகல ஜாதிகளிலும் ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரிலும் இருந்து ஒரு சில ஆத்துமாக்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அவங்கள ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட்ல கொண்டு வர்றார். பார்ட் வேர்ட்ல இருந்து ஃபுல்னஸ் ஆஃப் ஷவுட்ல இருந்து நம்ம வாய்ஸ் வரும். பின்பு நம்ம ட்ரம்ப் வரும் பொழுது அடுத்த ஸ்டேஜில் நம்ம மேலே போவோம். இதுதான் செகண்ட் கமிங். வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒன்று தசமிக்க 4:16-17 சொல்லப்பட்டிருக்குது. 1 Corinthians 15:52, வெளிப்படுத்தின விசேஷம் 10:1 எல்லாமே கரெக்டாக செகண்ட் கமிங்கை வெளிப்படுது. இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக மேகத்தில் எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அங்கே அப்போஸ்தலன் அப்படிகள் 1:9-11 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி மேகத்தில் போனாரோ அப்படியே மேகத்தில் வந்திருக்கிறார். எல்லாம் எக்ஸாக்டாக நிறைவேறி இருக்குது. ஹல்லேலூயா. இப்பொழுது அவர் என்ன செய்கிறார், அன்றைக்கு 3.5 years உலகத்தில் ஜீவித்தார். அவருடைய ஊழியத்தினுடைய ஏரியா வந்து கொஞ்சம் இடம் தான், யூதயா சமேரியா கலிலேயா. அதனால் அங்கே கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி நடந்த வியாதிகளை சுகமாக்கினார், குஷ்ணரோகிகளை சுகமாக்கினார், மரித்தோரை வீரோடு எழுப்பினார், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். அப்பொழுது எலெக்டட் பீப்புள் அவரை சுற்றிலும் ஐக்கியப்பட்டாங்க, நிறைய பேர் வந்தாங்க. அதில் கொஞ்சம் பேர் எலெக்டட் பீப்புளாக இருக்கிறாங்க. அந்த பேதுரு யாக்கோபு யோவான் மாத்தாள் மரியாள் இதோ சகையு இன்னும் நிறைய பேரை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். இந்த எல்லாரும் அவரை சுற்றியே வந்தாங்க, எலெக்டட் பீப்புள் வந்தாங்க. ஒரு கூட்டமான ஜனங்களுக்கு அவ்விதங்களை தெரிந்து கொண்டார். அவர் கிட்டத்தட்ட 40 லட்சம் ஜனங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அவர் அந்த யூதர்களுக்கு அங்கே தான் வந்தாரே ஒழிய பிரஜாதிகளுக்கு அந்த நேரத்தில் வரல. அதனால் யூதயா சமாரியா கலிலேயா விட்டு அவர் வேற எங்கேயும் போகலை. அதுக்குள்ள 40 லட்சம் ஜனங்களுக்கு அவர் 3.5 years பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அவருடைய பிரசங்கத்தை கேட்டவங்க 40 லட்சம் பேர். அதில் வந்து 120 பேர் மேலறையில் போய் பரிசுத்தாவியை பெற்றாங்க. அதுதான் செகண்ட் அந்த அவர் வந்ததுனுடைய அந்த பர்பஸ் அதுதான். அந்த ப்ராமிஸ் என்ன வந்தால் பரிசுத்தாவியை பெறுவீர்கள், நீங்கள் எருசலேமை விட்டு போகாதுங்க, இன்னும் சில நாளைக்குள்ள பரிசுத்தாவியை பெறுவேன். எத்தனை பேர் பரிசுத்தாவியை பெற்றாங்க, 120 பேர் பரிசுத்தாவியை பெற்றாங்க. அப்போது சில 1:2 வாசிக்கிறோம். அதனால் பாருங்கள், அவர் ஊழியத்தில் அவருக்கு கிடைச்சது 120 தான். ஆனால் இங்கே இவங்க மோசைக்கு வந்து இங்கேருந்து 600,000 பேர் புறப்பட்டு போனாங்க. 20 வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள் பெண்கள் கிடையாது, குழந்தைகள் கிடையாது. 600,000 பேர். நான் உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணிக்கிறேன், 40 வருஷம் கழிச்சியும் அந்த 600,000 பேர் அப்படியே இருக்கிறாங்க. 600,000 பேர் 40 வருஷத்தில் செத்து போயிட்டாங்க. யோசுவா காலப்பை தவிர மற்ற எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அந்த 600,000 பேர் செத்து போனாலும் 600,000 பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் மோசைக்கு 600,000 பேர். அங்கே இயேசு கிறிஸ்துக்கு 120 பேர் தான். அந்த 120 பேர் தான் பரிசுத்தாவி பெற்றாங்க. அதுதான் ப்ராமிஸ். அங்கே பஸ் எக்ஸைடஸ் ப்ராமிஸ் வந்து கானான் தேசம். கானான் தேசத்தில் 600,000 பேர் பிரவேசித்துட்டாங்க. அதெல்லாம் பிரைடுக்கு எவ்வளவுது நமக்கு அக்யூரேட் கணக்கு கிடையாது, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். நான் என்ன நினைக்கிறேன், நான் ஒரு பைபிள் பேட்டர்னை எடுக்கிறேன். நான் கிதியோன் பேட்டனை எடுக்கிறேன். நியாயாதிபதிகள் 7 அதிகாரத்துல அவனுக்கு 32,000 பேர் வந்தாங்க. 32,000 பேர்ல 300 பேர் தான் கிடைச்சாங்க. அந்த 32,000 பேர்ல 22,000 பயந்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. மீதி 10,000 இருக்கிறாங்க. 10,000 இது அதிகமா இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார். நீ நதி அண்டையில கொண்டு போ. யார் வந்து தண்ணீரை கைகளினால அள்ளி நாய போல நக்கி குடிக்கிறாங்களோ, டேஸ்ட் பண்ணி குடிக்கிறாங்களோ, அவங்கள மட்டும் நீ தனியா கொண்டு வா. 300 பேர் வந்தாங்க. அதே போலதான் ஆண்டவர் 300 பேர் தரணும்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நம்முடைய மெசேஜ 1,000 பீப்புள் கேட்கிறாங்க. அதனால 1,000 பீப்புள் கேட்டாலும் கடைசியில 300 பேர் வரணும். இங்க 300 பேர் ராபோஜனம் எடுக்கணும். ஆனா 300 பேரும் ராபோஜனம் எடுக்கங்க வருவாங்களா எனக்கு தெரியாது. நான் வரணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எல்லாத்துலயும் டோட்டலா கிதியோன் போல ஒரு 300 பீப்புளை எலெக்டட் பீப்புளை அங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் டெய்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப வருஷமா நம்ம ஜெபம் பண்ணிக்கொண்டு இருக்கோம். நிறைய பேர் வரலாம் போகலாம், ட்ரெயின் போயிட்டே இருக்குது. அது இங்கிருந்து கன்னியாகுமரிக்கு போதுன்னா அது என்னது போயிட்டே தான் இருக்கும். இடையில ஸ்டேஷன் இருக்குது, ஸ்டேஷன்ல சிலர் இறங்கிடுவாங்க, சிலர் ஏறிக்கிடுவாங்க. ஆனால் ட்ரெயின் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கும். அதே போல ஊழியம் மெசேஜ் வந்து அது போயிட்டே இருக்கும். ராப்சர் வரைக்கும் போயிட்டு இருக்கும். சிலர் ஏறலாம், சிலர் இறங்கலாம். அது ராப்சரை நோக்கி போகுது இந்த கல்வாரி டேபர்நாக்கள் ஊழியம். சிலர் இறங்கிக்கிடுவாங்க, சிலர் ஏறிக்கிடுவாங்க. சில ஸ்டேஷன்ல நிறைய பேர் இறங்குவாங்க. சில நேரத்தில் நிறைய பேர் ஏறிக்கிடுவாங்க. அதே போல சில வருஷத்துல நிறைய சோல்ஸ் வரும், சில வருஷத்துல நிறைய சோல்ஸ் கீழே இறங்கிடுவாங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்டேஷன் இருக்கிறது. அதனால இப்பொழுது நம்ம பெர்ஃபெக்ஷன்ல வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நிறைய பேர் இறங்கிக்கிடுவாங்க, ஃபியூ பீப்புள் தான் வருவாங்க. அப்படி ஃபியூ பீப்புள் வந்தாலும் 300க்கு குறைய கூடாதுன்னு நான் ஜெபம் பண்றேன். என்னுடைய ஆசை அது. நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பைபிள்ல சொல்லியிருக்கு, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார். அருமையானே நம்ம நோக்கம் அதுதான். அல்ல, செகண்ட் கமிங்னுடைய நோக்கம் என்னவென்றால் பரிசுத்தாவிதான் பிராமிஸ் நீங்கள் மனம் திரும்பி என்ன செய்யுங்க, ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும், அப்பொழுது பரிசுத்தாவியை பெறுவீர்கள். அன்னைக்கு 120 பேர் தான் இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் வந்தாங்க. அவருக்கு கிடைச்சது அவ்வளவுதான். அதே போல கடைசி காலத்தில் வெரி ஃபியூ பீப்புள் வந்து ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. உண்மையிலே விசுவாசமா இருந்தா இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல வந்தா எல்லாம் நடக்கும். நம்முடைய விசுவாச குறைவு தான், எல்லாமே கிடைக்கும். இங்க வந்தா அது நடக்காது, இது நடக்காதுன்னு சிலர் போயிடுவாங்க. அவங்களுக்கு மேரேஜ் முக்கியம். நமக்கு மேரேஜ் முக்கியமா, நமக்கு படிப்பு முக்கியமா, நமக்கு பிஸ்னஸ் முக்கியமா, நம்முடைய ஜாப் முக்கியமா, நம்ம லேண்டு, நம்ம இதெல்லாம் முக்கியமா? எல்லாம் ஒரு நாளில் விட்டுட்டு தான் போக போகிறோம். செத்தாலே எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போகிறோம். ராப்சர் வந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறோம். அந்த நேரத்தில் அதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அது நமக்கு தேவை தான். ஆண்டவர் அதை அறிஞ்சு நமக்கு தராரு. ஆனால் அது மேலே கொண்டு போய் நம்ம உயிரை வைக்கக்கூடாது. நமக்கு அதுக்கு பிரியாரிட்டி கொடுக்கக்கூடாது. நம்ம பிரியாரிட்டி வந்து காலையில் மாலையிலையும் தேவனுடைய வார்த்தையை வந்து கேட்கணும். இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுதான் அழியாதது, அழியாத சொத்து இதுதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எங்கெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் உங்களுக்கு நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறேன். நீ தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா எல்லாம் கிடைக்கும். நம்ம அதுதான் முக்கியம்னு நினைச்சா அது உங்களுடைய பீரியாரிட்டி எப்படி இருக்குது அதே போலதான் நீங்க எடுத்துக்கொள்ளப்படுதல்லையோ கைவிடப்படுவதோ உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய நீங்க எப்படி வேல்யூ பண்றீங்களோ அப்படி இருக்கு. நம்ம ஜீவனை விட தேவனை நம்ம நேசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நம்ம நேசிக்கும் பொழுது அதுக்கு பலன் கிடைக்கும். எப்படியோ கொஞ்சம் பேர் வந்து மகிமையில பங்கடைவார்கள். இதுதான் இப்பொழுது வந்திருக்கிற நோக்கம். அதுதான் ஒரு பர்பஸ் எதுக்காக, நான் கொஞ்சம் பேரை மேலே கொண்டு சொல்லணும். ஆண்டவர் அதனால உலகமெங்கிலும் மெசேஜ் போகுது. நாலாம் பரிமாணத்தின் மூலமாக உலகமெங்கிலும் போய் இது நம்ம மெசேஜ் கர்த்தருடைய கிருபையினால அது தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளை சந்திக்கிறது. அவங்க நம்ம இருக்கிற அதே டெடிகேஷன், நம்ம இருக்கிற அதே ஃபெய்த்ல அவங்க வர்றாங்க. வரும் பொழுது அவங்க ரேப்சருக்கு ஆயத்தமாகாங்க. இது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, இது பார்ட்ஸ் வேர்டு கிடையாது. ஏழு சபை காலங்களில் பார்ட்ஸ் வேர்டு, இப்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமீன். சொல்றதை நல்லா வந்து நீங்க கிராஸ் பண்ணணும். அதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க புத்தி உள்ள கனிகள். அதை கிராஸ் பண்ண முடியல, தலைக்கு மேல போகுது, இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரயோஜனப்படாது, புத்தி இல்லாத கன்னிகளா மாறிடுவீங்க. அதனால பாருங்க, தீஸ் ஆர் த ஹேர்ஸ். நீங்க இன்னைக்கு ஹேர்ஸா இருக்கிறீங்க, நீங்க சுதந்திரவாளியா இருக்க வாரிசா இருக்கிறீங்க. அன்னைக்கு என்ன பழைய ஏற்பாட்டில் அப்படியே ஆண்டவர் தீர்க்க தரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தி கடைசியில் ஜீசஸ் கிரைஸ்ட் அங்கே வர, தேவன் மாம்சத்தில் வெளிப்படுறார், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வருது. அவர் வந்து சுதந்திரவாளி, அவர் தான் சுதந்திரவாளி. அந்த சுதந்திரவாளியை கொலை செய்யணும்னு நினைச்சாங்க. அப்பொழுது இது நமக்கு, இந்த திராட்சை தோட்டம் நமக்கு சொந்தமாயிருமே, வீட்டு ஓனரை கொலை செஞ்சிட்டா வாடகை வீட்டில் இருக்கவங்க அதை நம்ம எடுத்துக்கிடலாமேன்னு நினச்சா, அது அவங்களுக்கு சொந்தம் இல்லாத மேலே ஆசைப்படுறாங்க. அது இல்லீகல். வீட்டு ஓனர் அவருடைய மகனுக்கு தான் அதை கொடுப்பார், அவர் தான் வாரிசு. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாரிசாக வந்திருக்கிறார். மற்றவங்க எல்லாமே தீர்க்க தரிசிகள் தான், அவங்கெல்லாம் சர்வன்ஸ். மோசே சர்வன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியக்காரன். எலியா தேவனுடைய ஊழியக்காரன். எசையா, எரேமியா, எசேக்கியல், இவங்கெல்லாம் சர்வன்ஸ். ப்ராஃபட்ஸ் வந்து சர்வன்ஸா இருக்கிறாங்க. ஆனா அவர் வந்து, அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரர். அதனால அவரை கொலை செய்துட்டா இது நமக்கு சுதந்திரமாயிருமே, நம்ம இஸ்ரவேலை என்றைக்கும் ஆளுகை செய்யலாம், ரோமர் கீழே இருந்தே ஆளுகை செய்யலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இவர் வரும்பொழுது எடையூறாய் இருக்கிறார் என்று அவங்க நினைச்சாங்க. அதே போல தான் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை வெளிப்படுத்தி, ஏழு சபை காலங்கள், ஏழு தூர்கள், பவுல், மார்ட்டின், இரேனே, சுலுத்தர், வெஸ்லி, பென்கம், அவங்க இப்படி வெளிப்படுத்தி கடைசி நேரத்தில் அவர் இறங்கி வந்து அவர் எல்லாத்தையும் முத்திரைகளை திறந்து ஆல் த வேர்ல்டு இன்னைக்கு எல்லா வார்த்தையும் வெளிப்படுத்தியிருக்கு. ஆமே, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கு. அதனால சாத்தான் கடைசியாக என்ன செய்வான் என்றால் எக்ஸ்கியூஸை கொண்டு வருவான், மணவாட்டிக்கு எக்ஸ்கியூஸ், ஒரு சிறிய உபத்திரத்தை கொண்டு வருவான். ஆனால் மணவாட்டியை கொல்ல முடியாது, ஆண்டவர் மணவாட்டியை மேலே எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அதனால பாதாளத்தின் வாசல்கள் எல்லாம் அகைன்ஸ்டாக இருக்கிறது. பிஜேபி பாம்பேயில் ஆளுகை செய்கிறது, மகாராஷ்டிராவில் இப்போ மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டிருக்கிறாங்க, கொண்டு 10 வருஷம் ஜெயில். இன்னும் எவ்வளோ அபராதம், கிறிஸ்தவங்களாக மாறினோம் அப்படின்னு அவ்வளோ கடுமையாக கொண்டு, இன்னும் நிறைய ஸ்டேட்டில் இருக்குது. ஆனால் இப்பொழுது கொஞ்ச நாளைக்கு முன்னதாக மகாராஷ்டிரா சட்டசபையில் என்ன அந்த சீஃப் மினிஸ்டர் என்ன செஞ்சுருக்கார், மதமாற்ற தடை சட்டத்தை பயங்கரமாக மாற்றியிருக்கிறேன். சாட்டன் வந்து என்றைக்குமே அகைன்ஸ்டாக இருக்கிறான். இந்தியா வந்து ஒரு நல்ல கண்ட்ரின்னு சொன்னேன், அதெல்லாம் நேரு பிரைம் மினிஸ்டராக இருந்ததுலேருந்து நல்ல பிரைம் மினிஸ்டர் தான் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாம் நேர்மையானவங்க, ரொம்ப ஜனநாயக கொள்கை உள்ளவங்க. அதனால் மைனாரிட்டி பீப்புளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை. சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு, சபையை ஏற்படுத்துவதற்கு, ஊழியம் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் இந்த கடைசி நேரத்தில் சாட்டன் எக்ஸ்கியூஸை கொண்டு வந்திருக்கிறான். பாம்பேயில் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, மகாராஷ்டிராவில் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. இப்பொழுது அங்கே உபத்திரம் வந்திருக்கிறது. இன்னும் என்ன செய்து, இந்தியா முழுசும் அது சிவியராக மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால் பாருங்க, இப்படி கடைசி நேரத்தில் இந்த எக்ஸ்கியூஸ் வரும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம வந்து கொல்ல முடியாது, நம்ம மேலே எடுத்து கொள்ளப்படுவோம். ஆமீன். சாத்தான் வந்து அகெயின்ஸ்டாக இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே அகெயின்ஸ்ட், பாதாளத்தின் வாசல்கள் எல்லாமே அகெயின்ஸ்ட். எல்லா சபையிலும் மேகஸ்தம்பம் போட்டிருப்பாங்க, ஆனால் மேகஸ்தம்பத்தை பற்றி அவங்களுக்கு விளக்கம் தெரியாது, அதை குறித்த வெளிப்பாடு தெரியாது. வெளிப்பாடு தெரியாமலே மேகஸ்தம்பத்தை போட்டிருக்கிறாங்க. என்ன ஒரு பரிதாபமான நிலைமை! அதனால பாருங்க, இவ்விதமான ஒரு சிச்சுவேஷன் இன்னும் டைட்டா மாறும் பொழுது அதான் ஸ்கியூஸ். அந்த ஸ்கியூஸ் வந்து அதான் சாறு பிழிவது. ஸ்கியூஸ் நம்மளா வந்து சாறு பிழிய பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் ரேப்சர் வரும். ஏனென்றால் நம்ம வாரிசுகளாய் இருக்கிறோம். We are the heirs. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தான் அவர் சுதந்திரவாளி. இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வரும்பொழுது ஆண்டவர் ஒரு ஸ்கூட்டமான மக்களை வைத்திருக்கிறார். அவங்க தான் பிரைட் பீப்புள். இந்த பிரைட் மெம்பர்ஸ், வைஸ் வெர்ஜன்ஸ், இவங்களுக்கு இந்த உலகம் சுதந்திரம். இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறோம். ஆமே. நீங்க வாழ்ந்த இதே பூமியில மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் இதே பூமிக்கு வருவீங்க. இதுவரைக்கும் மரித்து போன பரிசுத்தவான்கள், ஸ்லீப்பிங் சயின்ஸ், அவங்க ஒரு காலத்தில் உலகத்தில் வாழ்ந்தாங்க. அவங்க மறுபடியும் இந்த உலகத்தில் வந்து 1000 வருஷம் ஆளுகை செய்ய போறாங்க. இது நமக்கு சொந்தம், நம்ம இதுக்கு வாரிசு. இந்த கடைசி காலத்தில் நீங்க வாரிசாக இருக்கிறீர்கள். இந்த பூமிக்கு வாரிசு, இந்த திராட்சை தோட்டத்துக்கு வாரிசு. நீங்க வீட்டை கட்டி வச்சீங்கன்னா உங்க பிள்ளைகள் வீட்டை எடுத்துக்கொள்ளுது. நீங்க காலத்துக்கு பிறகு பிள்ளைகள் அந்த வீட்டுக்கு வாரிசாக இருக்கிறாங்க. அதே போலதான் இது நம்முடைய அப்பா உண்டாக்கினர், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினர். அவர் வந்து என்ன செஞ்சுக்கிறார் என்றால், அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பதனால இந்த உலகம் உங்களுக்கு சொந்தம். ஆமே. ஒரு நாளில் உலகத்தை நம்ம ஆளுகை செய்வோம், 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். வெளிப்படுத்தல் 26 நம்ம விதமாக வாசிக்கிறோம். சாத்தான் பிளான் என்ன பண்றால், நம்ம இந்த திராட்சை தோட்டத்தை திருட வேண்டும், அதை ஸ்டீல் பண்ணணும், நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்கிறான். ஏசாயா 5:1-7 வாசிக்கும் பொழுது அங்கேயும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை வச்சு தான் இயேசு கிறிஸ்து இந்த பாராபிளை சொல்லுகிறார். ஏசாயா 5:1-7 சில வசனங்களை வாசிக்கலாம்.
இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குள்ள திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ
சரி போதும். இங்கேயும் நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வாசிக்க நேரம் இல்லை. இதை வச்சுதான் இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்றார். அங்கே ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி நற்குல திராட்சை செடிகளை உண்டாக்கி அதை தோட்டக்காரத்திலே குத்தகைக்கு விடுகிறார். 7 வாசிக்கலாம்.
சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சம்.
சேனைகளினுடைய திராட்சை, கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள். இன்னைக்கு அவருடைய சபை, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள். தொடர்ந்து வாசிக்கலாம்.
அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார்.
அவங்களுடைய நாற்றுகள் வந்து யூதா, யூதர்கள், அதுதான் அவருடைய திராட்சை செடிகளாக இருக்கிறார். அதனால இங்க கவனிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அடுத்த திராட்சை தோட்டம் அவங்கள வந்து எகிப்திலிருந்து அந்த நாற்றை பிடுங்கி கானான் தேசத்துல நடுறார். அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்யறார், வேலி அடைக்கிறார். இதோ அங்கே கோபுரத்தை கட்டுகிறார், ஆலையை உண்டு பண்ணுகிறார், எல்லாத்தையும் ஏற்படுத்தார். கானான் தேசத்தை ஆண்டவர் அங்கே சுதந்திரிக்க செய்து அவளுக்கு டெம்பிள் கொடுக்கிறார், அவளுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார், அவங்களுக்கு ஆசாரிய ஊழியத்தை கொடுக்கிறார், அவங்களுக்கு எல்லாத்தையுமே செய்கிறார். எல்லாத்தையும் செய்து அங்கே வந்து அவங்கள குடியேற்றுகிறார். ஆனால் அவங்களும் என்ன செய்கிறார்கள் என்றால், தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். ஆபேல் முதல் சகரியா வரைக்கும் கொலை செய்தார்கள். பின்பு இயேசு கிறிஸ்து வரும் பொழுதும் கொலை செய்தார்கள். இவ்விதமாக பழைய ஏற்பாட்டு சபை முடியுது. அதன் பின்பு என்னச்சா அந்த தோட்டத்தை வந்து அங்கே என்ன செய்தால், நான் வேலையை எடுத்து போடுவேன். ஏனென்றால் அவங்க வந்து இந்த மாதிரி செய்ததுனால ஆண்டவர் வேலையை எடுத்து போட்டார். இப்பொழுது அங்கே தீத்து வந்து எல்லாத்தையுமே அழிச்சு போட்டான். புறஜாதிகளுக்கு இப்பொழுது வார்த்தையானது, அவங்கள விட்டு சத்தியம் வந்து புறஜாதிகளுக்கு வந்து விட்டது. அவங்கள ஆண்டவர் புறக்கணித்தார். கிட்டத்தட்ட 1900 வருஷம் யூதர்களை ஆண்டவர் புறக்கணித்தார். உலகம் எங்கிலும் சிறடிக்கப்பட்டார். ஏசாயா 5வது அதிகாரத்தில் இருக்கு. இதை வந்து ஆண்டவர் மார்க்கு 12 சொல்றார். அதே போல இப்பொழுது சபையானது புறஜாதிகளுக்கு வந்திருக்கிறது. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஏஞ்சல்ஸ் மூலமாக பவுல், மார்ட்டின், இரேனேஸ், கொலம்போ, லூத்தர், வெஸ்லி, அங்கே பென்டெகோஸ்டல் பீப்புள், இவர்கள் மூலமாக ஆண்டவர் சத்தியத்தை கொடுத்து வந்தார். கடைசி காலத்தில் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கு. ஐ மீன் மனுஷகுமாருடைய ஊழியம் வந்திருக்கு. ஏசு கிறிஸ்து வியாதிகளை சுகமாக்கினார், இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அவங்க வார்த்தையை ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு வந்தது. அதே மூலமாக அதே மாதிரி ஒரு ஊழியம் ஆண்டவர் ஒரு மனுஷன் மூலமாக அதே ஊழியத்தை, அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியை இந்த கடைசி காலத்திலே கொண்டு வந்தார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று இயேசு சொன்னார். அதே போல பென்கம் உலகமெங்கிலும் போனார். ஏன்னா அவர் புறஜாதிகளுக்கு தீர்க்க தரிசி. யூதர்கள் அல்லாத உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் ஒரே ஒரு தீர்க்க தரிசி அவர் தான் பிரதர் பென்கம். அதெல்லாம் பிரதர் பென்காமுடைய ஊழியத்தை பார்க்கும் பொழுது இயேசு செய்த அதே ஊழியத்தை மறுபடியும் செய்கிறார். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. இன்றைக்கு அவர் காலத்துக்கு பிறகு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மனவாட்டி மூலமாக அது கண்டினியூ ஆகி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் அப்போஸ்தலர்கள் மூலமாக அது கண்டினியூ ஆனது போல, அதே மாதிரி தான் இப்பொழுது பிரதர் பென்காமுக்கு பிறகு அதே ஊழியம், அதே சத்தியமானது மனவாட்டி மூலமாக இப்பொழுது உலகம் எங்கிலும் போய்கொண்டிருக்கிறது. ஆமீன். இது ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறது. அவங்க சுதந்திரவாளியாக இருக்கிறார்கள். எதுக்கு சுதந்திரவாளி? இந்த உலகத்துக்கே சுதந்திரவாளி. அதான் சாத்தான் நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்கான். அவன் இந்த உலகத்தை தனக்குன்னு எடுத்துக்கிடலான்னு பார்த்தான். அதனால அவன் சேட்டன் சேடனை கிரியேட் பண்ணான். 6000 வருஷமாக சேட்டன் சேடனை அவன் கிரியேட் பண்ணான். காயின் சந்ததி அறிவு பறித்த ஒரு சந்ததியாக இருந்தது. முதல்ல அக்ரிகல்ச்சர் வேர்ல்டு, பிற இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டு, அதன் பின்பு இன்ஃபர்மேஷன் ஏஜ் வந்தது. நோவா காலத்திலே எல்லாமே அழிஞ்சு போனது. இப்பொழுது நோவா காலத்துக்கு பிறகு உலகம் வந்து மறுபடியும் அக்ரிகல்ச்சர் வேர்ல்டாக மாறினது. 1675 இதை இங்கிலாண்டில் என்ன ஸ்டீம் இன்ஜின், பேர் ஸ்டீபன் நினைக்கிறேன், அந்த இதுதான் வந்து அந்த ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சான். சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மேலே இருக்கிற பானையில் இருக்க மேலே இருக்க மூடி வந்து நீராவியில் இப்படி இப்படி மேலே தூக்குச்சு. அதனால் நீராவிக்கே அவ்வளோ பவர் இருக்குது. அது மூடியை மேலே தூக்குற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. நீராவியில் பவர் இருக்குன்னு தான் ஸ்டீம் இன்ஜின். முதல்ல நீராவியில் தான் ட்ரெயின்லாம் போச்சு. நிலக்கரியை போட்டு தண்ணியை சூடாக்கி அதில் தான் வந்து ட்ரெயின் இயங்கிச்சு. அப்போ ட்ரெயினில் வர சொல்ல அந்த நீரை, அந்த கறி, அந்தெல்லாம் முகத்தில் அடித்து முகம்லாம் கறியாக மாறிடும். திருநெல்வேலியிலேருந்து இங்கே சென்னைக்கு வரணும்னா அது வந்து அந்த ட்ரெயினில் வந்தால் முகம்லாம் கறியாக மாறிடும். ஏன்னா கறி வந்து அது புகை வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து பாம்பே போகிறான்னா அவன் வந்து ரொம்ப கரியாக மாறிடுவான். ஆற்றுல குளிச்சுட்டு, தாம்பரணி ஆற்றுல குளிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும். அந்த அளவுக்கு இந்த கரி இன்ஜின், நீராவி இன்ஜின், அதை கண்டுபிடிச்சது 1670 வந்து அவன் கண்டுபிடிச்சான். அதுலேருந்து உலகம் இண்டஸ்ட்ரியல் வேல்டாக மாறினது. இப்போ 4வது பரிமாணத்தை கண்டுபிடிச்ச பிறகு உலகமானது இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் ஏஜாக மாறியிருக்கு. இது அழிவுக்கு அடையாளம். ஆண்டவர் இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜில் சேட்டன் வந்து அந்த விஞ்ஞானத்தை கொண்டு வரும் பொழுது, அந்த சயின்டிஃபிக் வேல்டாக மாற்றும் பொழுது, ஆண்டவர் இந்த 4வது பரிமாணத்தினால இன்னைக்கு வார்த்தையை உலகம் எங்கிலும் அனுப்பிட்டு இருக்கு. இதே சிஸ்டம் மூலமாகத்தான் உலகம் முழுசும் என்ன செய்யறந்தால் இன்னைக்கு வார்த்தையானது போயிருக்கிறது. இந்த கடைசி கால செய்தி போயிருக்கிறது. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு போயிருக்கிறது. ஹல்லேலூயா. அல்ல, எகிப்திலிருந்து ஆண்டவர் அந்த திராட்சை செடியை பிடுங்கி அவர் கானான் தேசத்தில் வச்சு அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே அவர் செய்தார். வேலி அடைத்தார். அவங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். அதான் மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட செய்தி. இன்னைக்கு நமக்கு பிரதர் பென்காம் மூலமாக செய்தியை கொடுத்திருக்கிறார். ஏவாளுக்கு அந்த சுற்றி வேலி, அந்த ஏதேன் தோட்டத்தை வேலி அடைக்கும் பொழுது அவள் வந்து வேலியை தாண்டி பிசாசுகிட்ட போய் பேசினாள். அதே போல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நமக்கு இன்னைக்கு ஒரு வேர்டு தந்திருக்கிறார். த வேர்டு இன் த கார்டன் ஆஃப் ஏடன், தே கேம் அவுட் ஃப்ரம் பிஹைண்ட் த வேர்டு. வார்த்தைக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கணும், அப்போ சாத்தான் நம்மளை டச் பண்ண முடியாது. வார்த்தையை தாண்டி வெளியே வரும் பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. As long as they were behind that word, they could not fall. அந்த வார்த்தைக்கு பின்னால இருக்கும் வரைக்கும் அவங்க வீழ்ச்சி அடைய முடியாது. அதனால பிரதர் பென்காம் என்ன சொல்லுகிறார் என்றால், stay behind the word, வார்த்தைக்கு பின்னாலே இருங்க. Satan cannot overcome the word as long as you stay in the word. நீங்க எவ்வளவு காலம் வார்த்தையிலே நீங்க நிலைத்திருக்கிறீர்களோ அது வரைக்கும் சாத்தான் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க வார்த்தை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா சாத்தான் உங்களை வீழ்ச்சி அடைய செய்ய முடியும். Satan cannot overcome the word. வார்த்தையே பிசாசு ஜெயிக்க முடியாது. நம்ம வார்த்தையில இருக்கும் வரைக்கும் நம்ம வீழ்ச்சி அடைய முடியாது. வார்த்தையை விட்டு வெளியே போனா வீழ்ச்சி அடைய முடியும். வார்த்தையில இருந்தா நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் என்னிலே என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். யோவான் 15:7 நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒரிஜினல் வேர்டு வந்திருக்கிறது. அந்த அப்போஸ்லிக் டாக்டின், இதோ பவுல் பேதுரு போதித்த அந்த வார்த்தையானது மறுபடியும் வந்திருக்கிறது. இன்றைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஓபனிங் ஆஃப் த செவன் சீல்ஸ், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. இதற்கு பின்னாலே நம்ம ஒளிஞ்சிருந்தா, இதுக்கு பின்னாலே இருந்தால் சாத்தான் அந்த வார்த்தையை மீறி நம்மகிட்ட வர முடியாது. வார்த்தையை தாண்டி, வேலியை தாண்டி வர முடியாது. அதனால வேலியானது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அது பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. திராட்சை தோட்டத்தை நரிகள் வந்து உள்ளே வந்து திராட்சை பழத்தை சாப்பிடக்கூடாது. நரிகளுக்கு திராட்சை பழம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். திராட்சை பழத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடும். அதனால் திராட்சை தோட்டத்துக்கு வேலி ரொம்ப அவசியம். நரி வந்து பிசாசுக்கு அடையாளமாக இருக்குது. அல்ல, உன்னத பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளையும் குள்ள நரிகளையும் நரிகளை பிடியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நரிகள் என்ன செய்யும், திராட்சை தோட்டத்தை திராட்சை பழங்களை சாப்பிடும். வாயாடிகள், சில வாயாடிகள் என்ன செய்வாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்கன்னு நினைப்போம், கடைசியில் இவங்க பேக்ஸ்லைடிங் ஆகி அவங்களையும் இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க, ரொம்ப நல்லது, சந்தோஷம், நம்ம எல்லார்ட்டையும் பழக முடியல, அவங்களாவது கொஞ்சம் பழகிறாங்களேன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கடைசியில் நரித்தனத்தில் போய் முடியும். இவங்க பேக்ஸ்லைடிங் ஆகி அவங்களையும் டக்குன்னு அவங்களையும் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இது நரி. ஆண்டவர் யாரோ அதை பார்த்து நரிங்கிறார். அவன் என்னச்சான், சாஸ்திரிகள்கிட்ட சொல்லிட்டான், நீங்க போய் முதல்ல தொழுதுட்டு வாங்க, அதுக்கு பிறகு நானும் வரேன் அப்படின்னு பிள்ளைய கொலை செய்ய வகை தேடுறான். எல்லாரையும் நம்ப முடியாது, சில நரிகள் இருக்கும். அதனால நரி உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அங்க திராட்சை தோட்டத்தை வந்து திருடர்கள் உள்ள வரக்கூடாது, நரிகள் உள்ள வரக்கூடாது, இதுக்காக வேலி அவசியமா இருக்கு. நீங்கள் என்னிலையும் வார்த்தையிலையும் நிலைத்திருங்க, வார்த்தையை பார்க்கணும். வார்த்தையை விட அவங்க வந்து நரிகளை நம்பினா என்ன செய்ய முடியும். ஒரு நரி போகும் பொழுது அது என்ன செய்யும் என்றால் அது மற்ற ஆத்துமாக்களை வந்து கெடுத்து போடும். நமக்கு இன்னைக்கு வார்த்தையில வல்லமை இருக்கிறது. வார்த்தையினால நம்ம அட்ராக்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம். There will be an overcoming power in your life because this is the greatest battle ever fought. இது உலகத்திலே மிகப்பெரிய யுத்தம். நீங்கள் வார்த்தையில் நிலைச்சிரு, வார்த்தையில் வர்றது கஷ்டம், வந்தாலும் நிலைச்சிருக்கிறது கஷ்டம். ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார், நீங்கள் வந்து நியூ பாடியை பெறுவீங்க. உங்களுக்கு முடிவில் நியூ பாடி கிடைக்கும். உங்களுக்கு மேரேஜ் சப்பர் இருக்கு. நீங்கள் மேலே ஆட்டுக்குட்டியாண்டிய கல்யாண விருந்தில் பங்கு பெறீங்க. உங்களுக்கு மிலினியம் இருக்கு. இவ்வளோ ப்ராமிஸை வச்சிருக்கிறாரு. நரிகள் பேச்சை கேட்டு இதை போயிடுவாங்க சிலரும். நரிகள் தந்தரமாக புகுந்துவிடும். உங்களுக்கு என்ன கிடையாது, அவங்களுக்கு நியூ பாடி கிடையாது, வெட்டிங் சப்பர் கிடையாது, மெலினியம் கிடையாது. அது கிடைக்காட்டா பரவாயில்லையே, கடைசியில் கைவிடப்பட்டு உபத்திர காலத்தில் போயிட்டு கடைசியில் பாதாளத்துக்கு போக வேண்டி வரும். இதுக்கு தான் வேலி அவசியமாக இருக்கு. வேலியை தாண்டக்கூடாது. வார்த்தையை விட்டு போயிட்டேன்னா போச்சு, வார்த்தையில் நிலச்சிருக்கணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் நிலச்சிருக்கணும். பொறுமையாக இருந்து விசுவாசில் இருந்தால் ஆண்டவர் எல்லாத்தையும் ஏற்ற வேலையில் நமக்கு செய்வார். பொறுமை வந்து வீண் போகாது. வார்த்தையில் பொறுமையாக இருந்தால் முடிவில் பலன் கிடைக்கும். இந்த மாதிரி பலன்லாம் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த சர்ச்சை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் நியூ பாடி பெறணும். உன்னை எதுக்காக சர்ச்சுக்கு போகிறா? நியூ பாடி, வெட்டிங் சப்பர், மில்லினியம், அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அதுக்கு தான் நான் இந்த மெசேஜில் இருக்கேன். இந்த மெசேஜை விட்டால் எனக்கு அதெல்லாம் போயிடும். இப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அதனால் இன்ஹெரித்த ப்ராமிஸ், நான் வாரிசாக இருக்கேன், நான் திராட்சை தோட்டத்துக்கு நான் சொந்தம். ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். ஏவாளை டெஸ்ட் பண்ணி பார்த்தார். இதை முதலாம் சபையை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தார். ரெண்டு பிரைடு விழுந்து போனாங்க. ஆனால் கடைசியில் இருக்க பிரைடு விழுந்து போக மாட்டான். எலெக்டட் பீப்புள் வில் நாட் பி டிசீவ்டு. ஆமென். சாத்தான் வந்து நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணும் பொழுது நம்ம விழுந்து போக மாட்டோம், முடிவு வரைக்கும் நிலை நிற்போம். ஹல்லேலூயா. அதான் இயேசு கிறிஸ்து இந்த பேரபிளை சொல்லுகிறார். அவருக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல வந்திருக்கிறோம்னு தெரியும். ஜீசஸ் இஸ் டெல்லிங் திஸ் பேரபிள் பிகாஸ் ஹி அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி வேர் ஹீ சட். இப்பொழுது அவர் எந்த நேரத்தில் இருக்கும்? தீர்க்கதரிசிகள் அனுப்பியாச்சு, கடைசியில் குமாரன் வந்திருக்கிறார். இப்பொழுது கொஞ்ச நாளில் அவரை பிடிச்சி அவரை வந்து சிலுவையில் அறைந்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பாக்கி போடுவார்கள். பாளையத்துக்கு புறம்பே அவர் பாடுபடுவார். அதெல்லாம் அவருக்கு தெரியும். எக்ஸாக்டாக எந்த இடத்துல வந்திருக்கோன்னு இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அதே போல் நம்ம ஊழியம் இப்போ எக்ஸாக்டாக எந்த இடத்துல வந்திருக்கு, நீங்கள் எந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, அது உங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? பிரசங்கத்தை ஒழுங்காக கேட்டால் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பிரசங்கமும் நம்ம எங்கே வந்திருக்கிறோம், இந்த ஊழியம் எங்கே வந்திருக்கு, இந்த ஊழியம் எந்த ஸ்டேஜில் வந்திருக்கு, நான் எந்த ஸ்டேஜில் இருக்கேன், நான் ட்ரம்ப்புக்காக காத்திருக்கிறேன், இப்பொழுது நான் வாய்ஸாக இருக்கிறேன், வாய்ஸில் வந்திருக்கோம், ட்ரம்ப் இன்னும் வரல. இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அவர் சிலுவையில் அறுவார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுவார்னு அவருக்கு தெரியும். பின்பு பரிசுத்தாவி ஊற்றப்படும், அதுக்காக தான் வந்திருக்கிறார். அவர் மரிக்கப்படல் வரல என்றால் பரிசுத்தாவி ஊற்றப்படாது. இப்பொழுது அவருக்கு ஒரு கிரிமினல் டெத்து கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, ஒரு கொடூரமான மரணத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அவங்க சதி ஆலோசனையும் அவருக்கு தெரியும். அதனால தான் இந்த பேரபிள் அவங்களுக்கு சொல்லி இருக்கிறார். எல்லாமே அவருக்கு தெரியும். வினியார்ட் வாஸ் அ டைப் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் வந்து அன்னைக்கு வினியார்டாக இருந்தது. இன்னைக்கு சபையானது இயேசு கிறிஸ்துவினுடைய திராட்சை தோட்டமாக இருக்கிறது. தோட்டக்காரர்கள் வந்து ரிலிஜியஸ் லீடர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். த ஹஸ்பண்ட் மேன் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் ஆஃப் இஸ்ரேல். இன்னைக்கு ஸ்போக்கன் பேர்டு நமக்கு வந்திருக்கிறது. நம்ம சுதந்திரவாளியாக இருக்கிறோம். ஆனால் சுதந்திரவாளிகளை கொலை செய்தால் திராட்சை தோட்டம் நமக்கு சொந்தமாகும். இல்லை, சாத்தான் என்ன நினைக்கிறான்? நான் தேவனைப் போல மாறுவேன். ஐ வில் பி லைக் காட். ஏசாயா 14:12-15 வாசிக்கிறோம். சாத்தான் வந்து தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவனாக காண்பிப்பான். 2:2-4 வாசிக்கிறோம். சாத்தான் வந்து உலகத்தை ஆளுகை செய்யணும்னு விரும்புகிறான். சாத்தான் தனக்கு ஒரு கூட்டமான மக்கள் வேணும், தான் ஆராதிக்கப்பட வேண்டும், தான் உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் நினைக்கிறான். அவன் இன்னைக்கு உலகத்தை வந்து சயின்டிஃபிக்காக மாற்றியிருக்கிறான். எலக்ட்ரானிக் மிஷினை கொண்டு வந்து ஓட்டு போடக்கு எலக்ட்ரானிக் மிஷினை கொண்டு வரும் பொழுது அதெல்லாமே மாற்றி விட்டான். எல்லாத்தையும் சாத்தான் எல்லா விதமான ட்ரிக்கையும் அவன் செய்ய ஆரம்பிச்சான். என்னதென்றால் உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும், தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்யலாம், எப்படி இந்த உலகத்தின் மேலே ஆதிக்க செலுத்தலாம். கடைசியில் ஆன்டி கிரைஸ்டாக மாறுகிறோம். ஆன்டி கிரைஸ்டாக மாறி யூதர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவன் வந்து இந்த உலகத்தை வந்து கைப்பற்றுகிறான். அவனுக்கு உலகத்தின் மேலே வாஞ்சி உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும், ஜனங்கள் தன்னை ஆராதிக்க வேண்டும். அதான் வந்து அப்சலோமுடைய நோக்கம். அதுதான் உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும், இஸ்ரவேலை ஆளுகை செய்ய வேண்டும். எப்படி? ஜனங்களை கவர்ச்சி பண்ணி, ஜனங்களை தன் பக்கமாக சேர்த்து, தாவீதுக்கு விரோதமாக கலகம் பண்ணி ராஜ்யபாரத்தை பிடிக்கணும். பிடிச்சானா? பிடிக்க எல்லாத்தையும் முயற்சி எடுத்துட்டான், எல்லாம் சக்சஸாக மாறிவிட்டது. கடைசி நேரத்தில் சிங்காசனத்துக்கு போறதுக்கு முன்னதாக அவன் கொலை செய்யப்பட்டான். அவன் முடி அங்கே கர்வாலி மரத்தில் மாட்டிவிட்டது. இதோ யோபு வந்து அவனை கொலை பண்ணி போட்டான். அதோனியா விதமாக செய்கிறான். தாவீதின் ராஜ்யத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஆண்டவர் லீகலா ஒரு மெத்தடு இருக்குது. தாவீதா ஏற்படுத்தணும். தாவீதா ஏற்படுத்தாம இவனா முயற்சி எடுப்பது, இதான் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர் வழி இருக்குது. பாஸ்டர் ஆகணும்னா ப்ராப்பர் வழி இருக்குது. இவங்களா ஒரு சபையிலேருந்து கொஞ்சம் பேரை பிரிச்சுட்டு வர பாஸ்டருங்கிறது, இவங்களா ஒரு சபையை ஆரம்பிச்சுட்டு பாஸ்டருங்கிறாங்க. அவன் தேவனால் அழைக்கப்படலை. அந்த ஊழிய ரேப்சர்ல முடிசூட்டப்படாது. இது அது ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டு, அப்சலோம் ஸ்பிரிட்டு, அதோனியா ஸ்பிரிட்டு, நிம்ரோத். அவன் உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நினைத்தான். அவன் சில ராஜ்யங்களை கைப்பற்றினான். அவன் தேவனுக்கு விரோதமானவன். ஒரு காடுக்கு பதிலாக 3 gods கொண்டு வந்தான். ஐடல் வர்ஷிப்பை கொண்டு வந்தான். அவன் தான் பிசாசினுடைய ராஜ்யத்தை அவன் சாபித்தான். அதே போல என்ன சொன்னால் இன்னும் நிறைய பேரை நம்ம சொல்லலாம். இப்படியாக உலகத்தை கைப்பற்ற வேண்டும், இல்லீகலாக கைப்பற்ற வேண்டும். நியாயமான முறையில் நல்ல மாதிரி ஓட்டு போட்டு நல்ல மாதிரி ஜனங்கள் வந்து அவங்களா ஏற்படுத்துறது. பீப்புள் பை த பீப்புள் பை அந்த ஜனங்களால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு ராஜ்யம்தான் ஜனநாயகம். ஆனால் இந்த காலத்தில் எல்லாமே போச்சு. எப்படி பாலிட்டிக்ஸில் எப்படி இருக்குதோ அதுதான் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே. சாத்தான் வந்து எல்லா இடத்துலையும் ஊடுருவிட்டான். எல்லா ஃபீல்ட்லேயும் அவன் வந்துருதான். எல்லாம் சாத்தான் முழுசுமாக தன்னுடைய கண்ட்ரோலில் உலகத்தை கொண்டு வந்து ஆன்டி கிரைஸ்டாக சில கொஞ்ச காலம் இருப்பான். பின்பு ஆண்டவர் வந்து அவனை தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலும் தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலும் அவனை வந்து அழித்து போடுவார். ஒரு வார காலம் முழுவதும் யூதர்களோடு உடன்படிக்கை பண்ணுவான். பின்பு அவன் மேலே என்னை வாதைகள் வந்து சொரியும். இது அர்மகிடோன்ல வந்து அவன் எல்லாத்தையும் இழந்து போவான் என்று நமக்கு பைபிளில் போட்டிருக்கு. அதனால் சாத்தானுடைய விருப்பம் என்ன? இவன் சுதந்திரவாளியாக இருக்கிறான். இவனை கொலை செய்தால் திராட்சை தோட்டம் நமக்கு சொந்தமாயிரும். அதே போல் சாத்தான் வந்து ஆண்டோர் உண்டாக்கின இந்த உலகத்தை தான் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். இந்த உலகத்தை நமக்கே எப்பொழுதும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவனுடைய பிளான் கைகூடி வருகிறது. கைகூடி வந்தாலும் அது நீடிக்காது. கடைசியாக ஆண்டவர் தம்முடைய பிரசன்ன நாசியின் சுவாசத்தினாலே அவருடைய வருகையின் பிரசன்னத்தினாலும் அவனை நாசம் பண்ணுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மனவாட்டியோடு வந்து உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. அவன் வாரிசை கொல்ல வேண்டும். இவன் சுதந்திரவாளி, இவனை கொல்ல வேண்டும். அதே போலதான் ஆபேலை சாத்தான் கொன்றான். அவன் ஆதாமின் குமாரனாய் இருக்கிறான். அவன் தான் உலகத்துக்கு சுதந்திரவாளி. காயின் வந்து அவன் சர்ப்பத்தின் வித்தாய் இருக்கிறான். அதனால சர்ப்பத்தின் வித்துக்கு அவனுக்கு 1 அடி நிலம் கூட சொந்தம் கிடையாது. அவன் இந்த பூமிக்கு வாரிசு கிடையாது. ஆபேல் தான் வாரிசு. அவன் தான் ஆதாமின் குமாரன். அதனால ஆதாமின் குமாரனை ஆபேலை இந்த காயின் கொன்று இந்த உலகத்துக்கு சுதந்திரவாளியாக வேண்டும் என்று நினைக்கிறான். பின்பு ஜலப்பரளத்துக்கு பிறகு நிம்ரோத் வந்து இந்த உலகத்தை கைப்பற்றி ஆளுகை செய்ய வேண்டும் நினைக்கிறான். இந்த கடைசி காலத்தில் அநேக ராஜ்யங்கள் தோன்றினது. எல்லா ராஜ்யங்களும் அங்கே வீழ்ச்சி அடைந்து இப்பொழுது நம்ம பாதத்தின் நாட்களிலே வந்திருக்கும். கையால் மேற்கப்படாத அந்த கல் அங்கே ரெடியா இருக்கிறது. இப்பொழுது உருண்டு வந்து அது பாதத்தில் மோதும் பொழுது இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாமே அழிஞ்சு போகும். ஆனால் அந்த கல்லோ பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பும். ஆண்டவர் இந்த உலகத்தை ஏடனாக ரெஸ்டோர் பண்ணி பின்பு நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. சாத்தான் இதன் மேல இல்லீகலா அவன் ஹோல்டு பண்ணணும்னு பார்க்கிறான், ஆளுகை செய்ய வேண்டும் நினைக்கிறான். இப்ப சாத்தான் சேடன் அவன் கிரியேட் பண்ணி இருக்கிறான். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், எப்பொழுதுமே அவர் என்ன செய்கிறார், அவனை சேலஞ்சு பண்ணி கொண்டே இருக்கிறார். அங்கே ஆபேலை கொண்டும் பொழுது ஆண்டவர் சேத்தை அங்கே கொண்டு வருகிறார். இதோ நிம்ரோத்து வரும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை எங்கே கொண்டு வருகிறார். அதே போல தான் இந்த கடைசி காலத்தில் சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், அவன் வந்து பீலையாமின் உபதேசம், நிக்கோலாய் மதசருடைய உபதேசம், ஏசபேல் உபதேசங்களை, அந்த சுவாபன உபதேசங்களை கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் ஏழு ஏஞ்சல்ஸை கொண்டு வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தியை கொடுத்து இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு வந்து அதே ஊழியத்தை இயேசு செய்த அதே ஊழியத்தை மறுபடியும் செய்து சத்தியத்தை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி விட்டார். சாத்தான் ஒரு பரம் கிரியை செய்யும் பொழுது ஆண்டவர் இன்னொரு பரம் கிரியை செய்து கொண்டிருக்கார். அதனால இந்த நாலாம் பரிமாணத்தை சாத்தான் வந்து பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலம் அதே சிஸ்டத்தின் மூலமாக இந்த வார்த்தையை உலகம் எங்கில் அனுப்பி தம்முடைய வாரிசுகளை கொண்டு வருகிறார். நீங்க தான் வாரிசு, இந்த உலகத்துக்கு வாரிசாய் இருக்கிறீர்கள். இந்த ராஜ்யத்துக்கும் அந்த ராஜ்யத்துக்கும் ரெண்டுக்குமே நீங்க வாரிசாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார், வேலை அடைச்சிட்டார், டவர் ஏற்படுத்தியிருக்கார், ஜாமக்காரன் டவர்ல இருக்கு, என்னென்ன காரியங்கள் வருது, சத்ரு எங்க வர்றான், எல்லாத்தையும் சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவர் ஒரு ஜாமக்காரன் பாஸ்டரை வச்சு உலகத்தில் என்ன நடக்குது, நீங்கள் எப்படி ஆயத்தமாக இருக்கணும். நேபாளில் வெள்ளம் வந்து அநேகர் மறிச்சு போனாங்க, பெரிய ட்ராஜடி தற்சமது நடந்திருக்கு. எல்லாம் உலகம் எப்படி போய்கொண்டு இருக்குது, எல்லாமே அடையாளமாக இருக்கிறது. உலகம் நிலையானது கிடையாது. நமக்கு ஆண்டவர் நிலையான ராஜ்யத்தை, அசைவில்லாத ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதனுடைய சுதந்திரவாளிகளாக நம்ம இருக்கு. ஆண்டவர் இங்கே ஒரு லோக்கல் சர்ச்சை தந்திருக்கிறார். இந்த கல்வாரி டேபர்நாக்கில் ஒரு லோக்கல் சர்ச்சா இருக்கு. இந்த சர்ச்சில் ஆண்டவர் நம்ம பிளான் பண்ணி வைத்திருக்கிறார், நம்மளை நட்டு வச்சிருக்கார், நாத்தா நட்டு வச்சிருக்கிறார். God planned this church here. இந்த சர்ச்சை பிளான் பண்ணியிருக்கிறார். இதை நம்ம இந்த சர்ச்சில் பிளான் பண்ணியிருக்கிறார். நம்ம வந்து என்ன செய்யணும், ஃப்ரூட்ஸை கொண்டு வரணும். நீங்க கனிகளை கொண்டு வர வேண்டும். அவருடைய கனிகளினால் அவர்களை அறியலாம். தன் காலத்தில் தன் கனியை தர வேண்டும். இப்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் பேர்டு வந்திருக்கிறது, பாற்று வேலேருந்து ஃபுல்னஸ் ஆஃப் பேர்டு, அந்த மாதிரி அதுக்கேற்ற கனியை கொடுக்கணும். அந்த கனி பெர்ஃபெக்ஷனாக இருக்கிறது. ஆண்டவர் நம்ம இங்கே கொண்டு நட்டிருக்கிறார். இந்த ஊழியத்தில் ஒரு பாற்றா வச்சிருக்கிறார், அதில் நம்ம ஒரு பங்காளிகளாக இருக்கணும். சிலர் வந்து கொஞ்ச நாள் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, பிறகு அவங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் விட்டுருவாங்க. நம்ம வந்து வார்த்தையில் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். கடைசி வரைக்கும் ஆண்டவர் வந்து இந்த ஊழியத்தை கொண்டு போகணும். பாஸ்டர் என்ன ஒரு ஃபோக்கஸில் கொண்டு போகிறார், எப்படி கொண்டு போகிறார், அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைக்கணும், அதுக்கு மாதிரி கோஆப்ரேட் பண்ண வேண்டும். இந்த திராட்சை தோட்டத்தில் நமக்கு வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு. அந்த வேலையில் பங்கு பெற்றால் உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். நான் பங்கு பெற மாட்டேன்னு சொன்ன நீங்கள் ஒதுங்கி போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ரிவார்டும் கிடைக்காது. அதனால எல்லாருக்கும் ஒரு ஜாப் இருக்குது, எல்லாரையும் ஆண்டவர் ஒரு பர்பஸ்ல கொண்டு வந்திருக்கிறார். இந்த நம்ம திராட்சை தோட்டத்தில் வந்திருக்கிறோம். சிலர் வந்து காலையில 9 மணிக்கு வந்திருப்பாங்க, சிலர் வந்து திராட்சை தோட்டத்துக்கு 12 மணிக்கு வந்திருப்பாங்க, சிலர் 3 மணிக்கு வந்திருப்பாங்க, சிலர் 5 மணிக்கு வந்திருப்பாங்க. இப்படி திராட்சை தோட்டத்துக்கு அவர் வேலைக்கு ஆளை அமர்த்துறார். நம்ம சீனியர் பிலீவரா இருக்கலாம், ஆதியிலிருந்தே விசுவாசியா இருக்கலாம். இப்பொழுது என்ன சொன்னால், திராட்சை தோட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு. அந்த வேலைக்கு முடிஞ்ச பிறகு அவர் கூலி தர்றார், ரிவார்ட் தருகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. வெளிப்படுத்தல 22:12 அவங்க எல்லாருக்கும் அங்கே கூலி கொடுக்கும் பொழுது அது ரிவார்ட் டைம், கடைசியா ரிவார்ட் டைம். ஆண்டவர் நமக்கு அங்க மேல பலன் அளிப்பார். நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா நீ அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். God brought them out of Egypt. எகிப்திலிருந்து நம்மளை கொண்டு வந்திருக்கிறார், நம்மளை சாபனத்திலிருந்து உலகத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். ஏன் நமக்கு இங்கே இந்த திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்கிறது. நம்ம கனிகளை கொண்டு வர வேண்டும், நம்ம அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் வந்து அவர் தோட்டத்தினுடைய உரிமையாளராக இருக்கிறார், நீங்க வாரிசா இருக்கிறீங்க. எல்லாருமே பாஸ்டராக முடியும், பாஸ்டராருக்கு ஜோமனக்கூடாது, தீர்க்க தரிசி ஆறருக்கு ஜோமனக்கூடாது. அது ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே ஏற்படுத்தி இருக்கிறார். எரேமியாவை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தெரிந்து கொண்டார், தாயின் வயிற்றில் உருவாறதுக்கு முன்னதாகவே தெரிந்து கொண்டார். ஒரு வரத்துக்காக ஜெபிக்கலாமா? வரத்துக்காக ஜெபிக்கலாம், ஆனால் பாஸ்டருங்க ஸ்தானத்துக்காக ஜெபிக்க கூடாது. அது தேவனால ஏற்படுத்தப்பட்டது. அவங்க பிறக்கிறதுக்கு முன்னதாகவும் பாஸ்டரா இருக்காங்க, அவங்க தீர்க்க தரிசிகளாக இருக்கிறாங்க, செத்த பிறகும் தீர்க்க தரிசிகளாக தான் இருக்கிறாங்க. சாமுவேல் செத்த பிறகும் தீர்க்க தரிசியாக இருக்கிறான். சவுலை பார்த்து சொல்லுகிறான், நீயும் உன் குமாரரும் நாளைக்கு என் கூட இருப்பீங்க, நீ யுத்தத்தில் தோல்வி அடைவா. கரெக்டாக நடந்துச்சு. செத்த பிறகும் தீர்க்க தரிசி மோசஸும் எலஜாவும் மறுரூப மலை காட்சியில் வந்து நிற்கிறாங்க. அப்போ என்ன, நான் பைபிளில் என்ன போட்டிருக்கு, லூக்கா 9 30 31 எருசலேமில் நிறைவேற்ற போகிற மரணத்தை குறித்து பேசினாங்களாம். அவர் இன்னும் 2-3 மறிக்க போகிறார். அந்த மரணத்தை குறித்து பேசுகிறான். அப்போ அவங்க தீர்க்க தரிசியாக இருக்காங்க, நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியுது. ஆபிரகாம் என்ன சொல்கிறான், செத்த பிறகும் ஐஸ்வர்யனை பார்த்து நீ உலகத்தில் இருக்கும் பொழுது நன்மை அனுபவிச்சா, அவன் தீமை அனுபவிச்சான், இப்போ அவன் வந்து தேற்றப்படுகிறான், நீ பாதாளத்தில் வேதனைப்படுறான். அங்கே செத்த பிறகும் ஆபிரகாம் தீர்க்க தரிசியாக தான் இருக்கான். அதே போல் நீங்கள் எலெக்டட் பீப்புள், நீங்கள் பிரைடுனா நீங்கள் எப்பவுமே பிரைடு தான். நான் பாஸ்டர்னா எப்பவுமே பாஸ்டர் தான், பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் பாஸ்டர் தான், செத்த பிறகும் பாஸ்டர் தான். அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆமீன். ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொள்ளுகிறேன். இன்னும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை கடைசி நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ரிவார்ட் கொடுப்பார். நம்ம இந்த ஊழியத்தை வந்து சப்போர்ட் பண்ண வேண்டும். இந்த திராட்சை தோட்டத்தில் கொண்டு வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு ஜாப் இருக்கிறது, ஒரு பர்பஸ் இருக்கிறது. இந்த திராட்சை தோட்டம் நல்ல செழுமையாக இருக்கணும், நல்ல கனிகளை கொடுக்கணும், இது பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும், இந்த ஊழியத்துக்காக நான் என்ன செய்யணும்? பாஸ்டர் புல்லஸா பேட பிரசங்கம் பண்றார், நம்ம அதை ஆதரிக்கிறோமா? நம்ம அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறோமா? எதற்காக ஆண்டவர் என்ன இந்த திராட்சை தோட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறார்? என்னுடைய ஜாப் என்ன? கூலி கொடுக்க வரைக்கும் நமக்கு வேலை இருக்கு. நம்ம ஒருவேளை இப்போ 5 வந்திருக்கலாம், ஆனா நம்ம வந்து 40 வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மளை ரொம்ப காலமா திராட்சை தோட்டத்தில் வச்சிருக்கிறார். இதை நம்ம இந்த திராட்சை தோட்டத்தில் இயேசுக்கன்றி சேவை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம எப்படி சேவை செய்கிறோம்? நம்ம எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறோமா? நம்ம வந்து நம்ம பர்பஸை வந்து செய்கிறோமா? நம்ம விலகி போகிறோமா? எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால் சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், அவன் கிரியை செய்கிறான். முதலாவது சர்ப்பத்துக்குள்ளே புகுந்தான். சர்ப்பம் வந்து லிங்க் பிட்வீன் அனிமல் கிங்டம் அண்ட் ஹியூமன் ரேஸ். அனிமல் கிங்டத்தையும் மனுஷர்களையும் அதுக்கு ஒரு லிங்கு, ஒரு இணைப்பு தான் சர்ப்பம். சர்ப்பம் மனுஷனாகட்டும் இருக்கு, ஆனால் அது ஒரு மீறுகும். அதனால சர்ப்பத்துக்குள்ள புகுந்து ஏவாளை வஞ்சித்தான். சர்ப்பத்தின் வித்து வரலன்னா அவர் இஸ்ரீன் வித்தாக வர வேண்டிய அவசியம் இல்லை. யாருமே பாவம் செஞ்சிருக்க மாட்டாங்களே, அப்போ ஏன் ஒரு மனுஷனாக வந்து ரத்தத்தை செஞ்சணும்? அதெல்லாம் சர்ப்பத்தின் வித்து வந்ததுனால்தான் இயேசு இஸ்ரீன் வித்தாக சீட் ஆஃப் த உமனாக வர்ற. அதான் முதல்ல கொடுத்த ப்ராமிஸ் என்ன, உனக்கும் இஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். ஆதியாமம் 3:15 வாசிக்கிறோம். அதெல்லாம் சர்ப்பத்தின் வித்து வந்ததுனால இயேசு இஸ்ரீன் வித்தாக வந்து கல்வாரியிலே பே பண்ணினார், கிரயத்தை செலுத்தினார். சாத்தான் என்ன செய்தான் என்றால், காயின் மூலமாக கிரிய ஆரம்பித்து கடைசியா அந்தி கிரீஸ்ல போய் முடிவடைதான். 6000 வருஷம் வந்து அவன் வந்து சர்ப்பத்தின் மூலமாக ஏவாளுக்கு ஏவாளை வஞ்சித்து அதிலிருந்து அவன் கிரியை செய்து கொண்டு உலகத்தை வந்து அவன் வந்து சீர்குலைத்து விட்டான், இந்த திராட்சை தோட்டத்தை கெடுத்து விட்டான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், தம்முடைய தீர்க்க தரிசியில அனுப்பினார், பின்பு அவர் மாம்சத்தில் வந்தார், பின்பு ஆண்டவர் 7 சபைக்கால தூதர்களை கொண்டார், கடைசியாக ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு முத்திரைகளை திறந்து தேவராஜ்யத்தை வெளிப்படுத்தி அவரும் அவருடைய வேலையை செய்து கொண்டே வருகிறார். ரெண்டு சாட்டானிக் பவரும் ஆண்டவருடைய பவரும் வேலை செய்கிறது. இது திராட்சை தோட்டத்தை பாதுகாக்குது, அது திராட்சை தோட்டத்தை கெடுக்குது, உலகத்தை அவன் கெடுக்கிறான். ஆண்டவர் ஒவ்வொரு காலத்திலையும் கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறதுனால்தான் உலகம் இன்னும் அழியாம இருக்கு. 10 நீதிமான்கள் இருந்தா கூட நீரை அழிக்க மாட்டீரா, 10 நீதிமான் இருந்தா கூட அழிக்க மாட்டேன். இந்த பிரைடு ஆண்டவர் இங்க வச்சுக்கிறனால்தான் உலகம் அழியாம இருக்கு. பிரைடு மேல போயிட்டா உலகம் அழிஞ்சு போகும். அப்படியாக ஒவ்வொரு காலத்திலையும் அவர் ஆதியில இருந்தே என்ன செய்ன்றால் கொஞ்சம் எலெக்டட் பீப்புளை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்க வந்து இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல இருக்கும் பொழுது நீங்க எலெக்டட் பீப்புளா இருக்கிறீங்க, நீங்க அவருடைய வாரிசா இருக்கிறீர்கள், அவருடைய சிந்தையிலிருந்து வந்திருக்கிறோம், நம்ம அவருடைய சந்ததியா இருக்கிறோம், நம்ம லிவிங் சயின்ஸா இருக்கிறோம். இதோ ஸ்லீப்பிங் சயின்ஸ், அவங்க வேலையை முடிச்சிட்டு போயிட்டாங்க, அவங்க திராட்சை தோட்டத்துல ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த வேலையை முடிச்சிட்டு போயிட்டாங்க. பவுல் அங்க வேலையை முடிச்சிட்டாரு, பிரதர் பென்காமும் வேலையை முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம வேலை செய்யணும். 5 மணிக்கு வந்தவங்க 1 மணி நேரம் தான் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு ஜாஸ்தி கூலி கொடுக்கப்படும். எல்லாருக்கும் நித்திய ஜீவன் தான், எல்லாரும் அங்க வந்து அங்க முதலாம் வீட்டில் பங்கு பெற்று எல்லாருமே வெட்டிங் சப்பர்ல வருவாங்க. ஆனா நமக்கு என்ன செய்யணும், நம்ம வெயில்ல போகல. 6 கோடியே 80 லட்சம் கிறிஸ்தவங்க தேத்திரா சபையின் காலத்துல கொல்லப்பட்டாங்க. அந்த மாதிரி காலத்துல எல்லாம் நம்ம இல்ல. நம்ம சாயங்கால நேரத்துல குளிர்ச்சியான நேரத்துல வந்து ஏதோ கடைசியா சில வேலைகளை செய்யறோம். எல்லாத்துக்கும் ஆண்டவர் ரிவார்ட் கொடுக்க போகிறார். நம்ம திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க. திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரன் என்ன செய்வான், அந்த திராட்சை தோட்டத்தை வந்து நல்லா இருக்கணும்னு நினைப்பான். ஆனா குத்தை கெடுத்தவன் அதை கெடுப்பான். அதே போல இந்த தோட்டக்காரர்கள் ரிலிஜியஸ் லீடர்ஸ் வந்து தங்களுடைய சுயநலத்துக்காக பாலிடிக்ஸ் கொண்டு வந்து ஊழியத்தில் பாலிடிக்ஸ் கொண்டு வந்து கெடுப்பார்கள். சாத்தான் என்ன செய்யறான் என்றால் கடைசியாக அவன் வந்து அதை ஆக்குபை பண்ணணும்னு நினைக்கிறான். ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் வந்து இந்த சபையை மேற்கொள்ளுகிறது. எக்குமெனிக்கல் கவுன்சில் மூலமாக அது மேற்கொள்ளுகிறது. ஆண்டவர் எல்லாத்தையுமே அறிந்திருக்கிறார். God reflect the அங்கே வந்து Antichrist வந்து அப்சலோமில் வெளிப்படுகிறான், பீலையாமில் வெளிப்படுகிறான், கோராவில் வெளிப்படுகிறான், அதோனியாவில் வெளிப்படுகிறான். எவ்ரி ஒன் ஆஃப் தம் வாஸ் ரெஃப்ளக்டிங் தட் Antichrist. கடைசியாக அந்த லிட்டில் ஹார்ன் அங்கே சாத்தான் வந்து மிருகமாக வருகிறான். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு செய்தியை அனுப்புகிறார். God sent 7 church messengers. இந்த லாஸ்ட் டேல ஆண்டவர் வில்லியம் மேரியன் பிரன்ஹாம் என்ற தீர்க்க தரிசியை அனுப்பி எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்தி இப்பொழுது நம்ம அதிகமான கனிகளை கொடுக்கிறோம். அதிகமான கனிகள், ஃபெய்த், வெர்ச்சு, நாலேஜ், டெம்பரன்ஸ், பேஷன்ஸ், God brotherly kindness, love, இத எல்லா கனிகளையும் இப்ப கொடுக்கிறோம். இந்த செய்தி, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்து எல்லா கனிகளையும் கொடுக்கும்படியாக செய்யுது. திராட்சை தோட்டம் இப்ப அதிகமான கனிகளை கொடுக்குது. இயேசு கிறிஸ்துக்கு உலகத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது, அதுதான் பிரைடு. இப்போ ஆண்டவர் வந்து அதிக கனிகளையும் நம்ம கொடுக்கும்படியாக செய்கிறார். ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை கொண்டு வருகிறது. அது இந்த வேர்டு இமேஜ் டிவைன் நேச்சரை நமக்கு கொண்டு வருகிறது. என்ன வந்தால் இந்த வாரிசுகளை அழிக்க வேண்டும், இந்த பிரைடுக்கு எக்ஸ்கியூஸ் கொண்டு வரணும். ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் நம்மளை மேல கொண்டு சொல்றார். நம்ம வந்து ஆக்ஸேஜில் இல்லை. நம்ம ஆக்சேஜில் காளையின் காலத்தில் இல்லை. ஆக்சேஜில் இருந்தால் ரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க, அவங்க எல்லாம் வார்த்தைக்காக தங்களுடைய ஜீவனை கொடுத்தாங்க. இப்போ வந்து ஆக்சேஜ் கிடையாது. சாட்டன் இந்த கடைசி காலத்தில் மனவாட்டியை அழிக்க முடியாது. நம்ம வந்து இப்போ ஈகிள் ஏஜில் இருக்கும். ஆமென். ஈகிள் வந்து மேலே பறந்துடும், சாட்டன் வந்து அதை டச் பண்ண முடியாது. நம்ம ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. அதான் நம்ம மெசேஜ் வந்து அது வந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவான செய்தி. நம்ம போலீஸ் வர்ஜனை கொண்டு வரல, நம்ம வைஸ் வர்ஜனை கொண்டு வரோம். அதுக்காக நம்ம பிரயாசப்படுகிறோம். ஒரு பாஸ்டர் அதுக்காக பிரசங்கம் பண்ணுகிறார், ஜனங்களை வைஸ் வர்ஜனாக மாற்றி மேலே கொண்டு சொல்லணும். ஏதோ சிலர் வந்து போலீஸ் வர்ஜன்ஸை கொண்டு வருவாங்க, அவங்க கைவிடப்படுவதுக்காக அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. அவங்க மெசேஜ் ராப்சருக்கு கொண்டு செல்லாது. இப்பொழுது நம்மளுடைய மெசேஜ் வந்து பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், நியூ பேர்த்தை கொண்டு வருகிறது, வேர்ட் இமேஜை கொண்டு வருகிறது. அது இன்விசிபிள் யூனியன், அந்த டேஷ் டேஷ் போட்டுக்க இன்விசிபிள் யூனியன். அது வந்து தேவனோடு நம்மை வந்து காணக்கூடாத இணைப்பில் கொண்டு வருது. ஒரு நாளில் நம்ம மேலே போயிடுவோம். ஹல்லேலூயா. சாட்டன் வந்து கொல்ல முடியாது, சாட்டன் வந்து தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம சாட்டன் கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு நம்ம போயிடுவோம். ஆமேன். சாட்டன் வந்து இயேசுவை கொல்ல வேண்டும் நினைத்தான், ஆனால் மார்த்தா அந்த மரியாளும் அந்த யோசேப்பும் எகிப்துக்கு கொண்டு போய் விட்டார்கள், கண்டுபிடிக்க முடியல. சாட்டன் மோசையை கொல்ல வேண்டும் என்று நினைத்தான், ஆனால் மோசையை வந்து இதோ அவன் வந்து தப்பிச்சு விட்டான். அதே போல அங்கே ராஜ வம்சத்தார் எல்லாரையுமே ரெண்டு நாளாம 22 அத்தாலியால் கொல்லணும்னு நினைச்சா, ஆனா வந்து அவங்க ஜோசிபத் அவள் என்ன செய்கிறாள் என்றால், ஒரு குழந்தைய சின்ன குழந்தைய ஒழிச்சு வச்சு தேவனுடைய ஆலயத்தில் 6 ஒழிச்சு வச்சு என்ன செய்கிறாள் என்றால், அவள் அங்கே 6 ஒழிச்சு வச்சு பின்பு அவள் ராஜாவாக மாறுகிறான். ரெண்டு நாளாம 22:23 நம்ம வாசிக்கிறோம். ராஜ வம்சத்தார் எல்லாரையும் கொலை செய்துட்டா நம்ம சுதந்திர வழியாக மாறிடுவோன்னு அத்தாலியால் நினைச்சாள். அத்தாலியால் கொஞ்சம் காலம் ஆளுகையும் செய்தாள். அதே போல சாட்டன் இந்த பிரைடை நம்ம கொண்டுட்டோம்னா நம்ம இந்த உலகத்துக்கு சுதந்திர வாழி வாரிசை கொண்டுட்டுதான் நம்ம எடுத்துடலாமே. அதனால வாரிசை அழிக்கணுங்கிறது தான் சாட்டனுடைய நோக்கம். அதனால சாட்டன் வந்து மனவாட்டிக்கு எக்ஸ்கியூஸை கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை மேலே கொண்டு செல்லுகிறார். சாட்டனுடைய முயற்சி தோல்வி அடைகிறது. பின்பு நம்ம வந்து உலகத்தை ஆளுகை செய்வோம். நம்ம ஏனென்றால் வாரிசாக இருக்கிறோம். திராட்சை தோட்டத்துக்கு நம்ம வாரிசாக இருக்கிறோம். சாட்டன் நம்மளை கொல்ல முடியாது, ஏனென்றால் நம்ம ஆக்சிஜில வாழலை. ஆக்சிஜிலன்னா கொன்னுடலாம், ஆனால் நம்ம ஈகிள் ஏஜில் இருக்கனால நம்ம மேலே பறந்துருவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நம்ம அனுப்பியிருக்கிறார். நம்ம வந்து வி ஆர் த லீகல் ஹேர்ஸ் ஆஃப் தீஸ் திங். லீகல் ஹேர்ஸ், சட்டப்படி நம்ம சுதந்திரவாளியாக இருக்கு. சாட்டன் எல்லாத்தையுமே இல்லீகலாக செய்வது அவனுடைய வேலை. நம்ம வந்து எல்லாம் லீகல், வார்த்தையின்படி நம்ம செய்கிறோம். வார்த்தையின்படி இந்த உலகத்துக்கு நம்ம சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். ஒரு நாளிலே நீங்கள் இதை சுதந்திரிக்க முடியும். ஆமேன். அதனால் கேப்டன் இறங்கி வந்திருக்கிறார், கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். கானான் தேசத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கேப்டன் முதலாவது இறங்கி வருகிறார். யோசுவா 5:14 வாசிக்கிறார். இவங்க தான் லீகல் அங்கே ஹேர்ஸாக இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க இல்லீகலாக அதை ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க கானான் தேசத்தை. ஸ்கொட்டர்ஸ், சாட்டன் உலகத்தை இல்லீகலாக ஆக்குபை பண்ணி வச்சிருக்கிறான். அவன் செய்கிற காரியங்களெல்லாம் இல்லீகல், ரவுடித்தனம் தான். அவன் சுதந்திரவாளி கிடையாது. ஒருத்தனுடைய இடத்த அபகரிப்பது, எல்லக்கல்ல பிடுங்கி போட்டு அகப்பரி அந்த அதை அபகரிக்குது, அதெல்லாம் இல்லீகல். இன்னொரு இடத்த வந்து ஒருத்தனை கொன்று போட்டு அந்த இடத்த எடுப்பது, இதெல்லாம் இல்லீகல். சாட்டன் அவிதமாய் செய்கிறான். இதை கானான் தேசத்தை அந்த 7 வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. ஜோஷுவா அங்கே வரும் பொழுது அங்கே கத்தர் இறங்கி வருகிறார். இஸ்ரவேலின் சேனையின் அதிபதியாக இறங்கி வருகிறார். யோசுவா 5:14 வந்து என்ன செய்கிறார் என்றால், அந்த தேசத்தை அவர்களுக்காக கொடுத்தார். அதே போல தான் அந்த கடைசி காலத்தில் இறங்கி வருகிறார். எப்படி இறங்கி வருகிறார்? ஓபன் புக்கோடு இறங்கி வருகிறார். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவன் முகம் சூரியனைப் போலவும் கால்கள் அக்னி சமங்களைப் போல இருந்தது. திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. அதனால இது ஆதாம் கையில் ஒரு நாள் இருந்துச்சு. அவன் சாத்தான் அதை தொட முடியாது, அது தேவனத்தில் போய்விட்டது. அவன் இல்லீகலாக இந்த உலகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது அந்த டைட்டில் டீடு ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்து அதை என்ன ஓபன் பண்ணி, உங்கள் பேர் அங்கே இருக்குது, நீங்கள் வாரிசு, உலகம் உங்களுக்கு சொந்தம். அதெல்லாம் முன்னால் வந்து ஆண்டவர் ஃபஸ்ட்டில் இறங்கி வந்து டைட்டில் டீடை நமக்கு கொடுக்குறார். ஆமீன். இன்னைக்கு டைட்டில் டீடு நமக்கு இருக்குது. புஸ்தகத்தை உடையவர்களாயிருக்கிறோம், புஸ்தகத்தை நம்ம புசித்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு செகண்ட் ரைடில் இருக்கிறோம். நான் இன்னும் ஒரு முறை பிரயாணம் செய்வேன். மனவாட்டி மூலமாக வார்த்தையானது பிரயாணம் செய்கிறது. பிசாசு வந்து ஸ்கியூஸை கொண்டு வரன்னு நினைக்கும் பொழுது இதை நம்ம மேலாண்டோர் கொண்டு போயிட்டு, பின்பு இந்த உலகத்தை அழித்து அந்த சாத்தானை அந்த இல்லீகலாக இந்த உலகத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறான். ஒவ்வொரு தேசத்தின் மேலையும் சாத்தான் இல்லீகலாக ஆளுகை செய்கிறான். எல்லாத்தையும் பிடுங்கி கடைசியில் நம்ம கையில் தரப்படுறார். ஏனென்றால் நமக்கு முன்னக்கூட்டியே டைட்டில் டீடை கொடுத்து விட்டார். அந்த டைட்டில் டீடு இப்பொழுது வந்திருக்கிறது. அதுதான் செகண்ட் கமிங், அதுதான் ஓப்பனிங் ஆஃப் த செவன் சீல். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வந்து யூ ஆர் த ஹேர், நீ வந்து சுதந்திரவாளியாக இருக்கிறாய், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரவாளியாக இருக்கிறாய். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு டைட்டில் டீடை தந்திருக்கிறார். We are the legal heirs of these things. Present our token with our prayer. ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஜபிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் லீகல் ஹேராக இருக்கிறேன், நான் சுதந்திரவாளியாக இருக்கேன். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே, இந்த பைபிளில் எழுதியிருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் நான் வந்து லீகல் ஹேராக இருக்கிறேன். அதான் ப்ரெசன்ட் யுவர் டோக்கன் வித் யுவர் ப்ரேயர். உங்களுடைய ஜபத்தோடு கூட நீங்கள் அதை சொல்லுங்க. சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும். எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் நீங்கள் சுதந்திரவாளியாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய டோக்கனை ப்ரெசன்ட் பண்ண, ஆண்டவரே இந்த கடைசி காலத்தில் நீர் இறங்கி வந்திருக்கிறீ, எனக்கு டைட்டில் டீடை கொடுத்துருக்கிறீ, நான் இந்த புஸ்தகத்தை புசிக்கிறேன், நான் செகண்ட் ரைடில் இருக்கிறேன், என் மூலமாக வார்த்தையானது உலகம் எங்கிலும் போகிறது, எனக்கு இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்று. அதான் ப்ரெசன்ட் யுவர் டோக்கன். செய்யும் பொழுது என்ன காரியமாக இருந்தாலும் இயேசு சர்வ பலமுள்ள தேவன், ஆம்னிபொட்டன்ட் காட், மனுஷனால் கூடாது தேவனால் கூடும், எல்லா அற்புதங்களும் நடக்கும். நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். கேட்டதான வார்த்தைகளை நினைச்சு பார்க்கலாம். கடைசி காலத்தில் ஆண்டவர் டைட்டில் டீடோடு வந்திருக்கிறார். இந்த திராட்சை தோட்டம் நமக்கு சொந்தம், அது அந்த ஹஸ்பண்ட் மேனுக்கு சொந்தம் அல்ல. அவர்கள் இயேசுவை கொலை செய்தார்கள். இன்னைக்கு மனமாட்டியை கொலை செய்ய நினைக்கும் பொழுது அவங்களால் அது முடியாது, அவங்க மேலே போயிடுவாங்க. ஆண்டவர் இந்த உலகத்தை நமக்கு தந்திருக்கிறார். இப்பொழுது எல்லா வாக்குத்தத்துக்களும் நீங்கள் சுதந்திரப்பாடு. கத்தர் இந்த கடைசி காலத்தில் டைட்டில் டீடை கொண்டு வரும் பொழுது, ஆண்டவரே என் பேர் அங்கே இருக்குது, புஸ்தகம் திறக்கப்பட்டு நம்ம பேரை பார்க்குறோம், நம்ம பேரை பார்க்கும் பொழுது நீங்கள் அந்த டோக்கனை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும். ஆண்டவரே ஹீலிங் எனக்கு சொந்தம், எனக்கு இதில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு சொந்தம், நீர் அதை தருவீராக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதை தருவீராக என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக கிடைக்கிறது. அதனால் எல்லோரும் கத்திற்கும் நம்ம சோத்திரங்களை ஏறெடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், சோத்திரம் சோத்திரம். காலம் இனியும் சென்றிடதே, காலையோ மாலை ராவி நிலோ நான் நினையாத நேரத்திலே நம்மையும் கத்ததா மழைப்பா நான் நினையாத நேரத்திலே நம்மையும் கத்ததா மழைப்பா எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இவ்வளவு நேரம் மட்டும் நாங்கள் நீர் சொன்ன அந்த ஓமையை தியானித்தோம். நீர் ஆண்டவரே குமாரனாக இந்த உலகத்திலே வெளிப்படும் பொழுது அவர்கள் உம்மை பிடித்து சிலுவையில் அறைந்து பாளையத்துக்கு புறம்பே போக்கி போட்டார்கள். இந்த கடைசி காலத்திலேயும் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. இப்பொழுதும் அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு சாதனங்கள் புறக்கணிக்கிறது, அநேகர் புறக்கணிக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் பேரை நீர் வைத்திருக்கிறீர்கள், அவங்க வாரிசாக இருக்கிறார்கள். இந்த திராட்சை தோட்டத்துக்கு வாரிசாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ ஒரு நாளில் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறீங்க. கர்த்தாவே, எங்களுக்கு அதிக ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறீங்க. எல்லாமே நீர் தாமே நிறைவேற்ற போகிறதுக்காக சூத்திரம். நாங்கள் எலெக்டடாக இருக்கிறோம். நாங்களுமே தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கு. நாங்கள் வார்த்தைக்குள் இருக்கும் பொழுது சாத்தான் எங்களை டச் பண்ண முடியாது. நாங்கள் வார்த்தையில் இருந்தால் நாங்கள் நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீர் செய்கிறவராயிருக்கிறீர். டைட்டில் டீடோடு வந்திருக்கிறீர், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டோடு கூட வந்திருக்கிறீர். புக்கு இன்னைக்கு ஓப்பன் ஆகியிருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் சுதந்திரவாளி என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறீர். சாத்தான் ஆண்டவரை, சாத்தான் வந்து இல்லீகலாக இந்த உலகத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறான். ஒரு நாளிலே அவனை நீர் அப்புறப்படுத்துவி. இந்த உலகம் ஆதாமின் சந்ததிக்கு மறுபடியும் கொடுக்கப்படும். நீர் விதமான பிளான் வைத்திருக்கிறீர். அந்த பிளானை எங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கு. த பிளான் ஆஃப் ரிடெம்ஷனை எங்களுக்கு ரிவீல் பண்ணியிருப்பதுக்காக சோத்திரம். நாங்கள் அதற்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கும் பொழுது, அந்த வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கும் பொழுது எல்லாமே எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கு. உங்களுடைய பிள்ளைகளுடைய இப்போ பிரேயரிக்கு செதுவாக இருந்தாலும் நீர் தாமே கிராண்ட் பண்ணுவீராக. எல்லா விதமான ஜப விண்ணப்பங்களுக்கும் இப்பொழுதே நீர் பதில் அளிப்பீராக, சாட்சிகளை கொண்டு வருவீராக. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதிப்படுத்தி காண்பிப்பீராக. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமீன். இப்பொழுது சகோதரர் ஜீவாந்த் அவர்கள் இங்கு இந்த பாடலை நடத்தும் பொழுது நாம் எல்லாரும் எழுந்திருந்து காணிக்க நிலை கத்திரிக்கப்படும்.
பாடலின் 317 317 உறகோர் உன்னை பகைத்தாலும் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா, உந்தன் சிலுவை சுமப்பாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உலக மேன்மை அற்பமென்றும் உலக ஆஸ்தி எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் மேய்கிறார் பாவ புல்வெளியில், மேய்ப்பன் இயேசுவை அறிந்த நீயும் மேன்மையை நாடி ஓடுவாயா, மேன்மையை நாடி செல்கிறாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டிடும் எத்தனை பேர், பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றனர் ஜீவ அப்பம் கொடுப்பாயா, ஜீவ அப்பம் கொடுப்பாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய்.
முழங்காப்படிடுவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே மற்றும் கத்தாவே, இந்த ஆராதனை வேலையிலே நீர் எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காணப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே வார்த்தையை நீ தாமே எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர். இந்த கேட்ட வார்த்தையை எங்களுக்குள்ள ஜீவிக்கும்படியான கிருபை தாரும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீ தாமே ஆசீர்வதித்தரலும், எல்லா நன்மை நான் நிறைத்தரலும். உடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துவீராக கத்தாவே. உடைய வருகை நாள் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் கத்தாவே எங்களை அது ஆண்டரே உம்முடைய வழிகையை நோக்கி எங்களை வழி நடத்தி செல்லுகிறது கத்தாவே. நாங்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே அந்த வார்த்தையை நாங்கள் நேசித்து கீழ்ப்படிந்த கத்தாவே வருகையிலே நாங்கள் உம்மை சந்திக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும், எல்லா நன்மை நாள் நிறைத்தரலும். ஏறெடுக்கப்பட்ட காணிக்கைகள் எல்லாவற்றையும் அங்கீகரித்தரலும், ஆயிரம் மடங்காக திருப்பி தருவீராக கத்தாவே. தொடர்ந்து வழி நடத்தும் கத்தாவே. தொடர்ந்து ஆண்டரே நடக்க இருக்கிற வாலிபர் ஐக்கியம் சண்டே ஸ்கூல் உழைத்தையும் ஆசீர்வதித்தரலும். பிள்ளைகள் உற்சாகத்தோடு அதில் கலந்து கொள்ள கிருபை தாரும் கத்தாவே. தொடர்ந்து நாளை நடக்க போற ஆராதனையை நீத்தாமே விசேஷித்த பண்ணமாய் ஆசீர்வதித்து தாரும். காலையில வந்தவர்கள் அனைவரும் மாலையும் தடையில்லாமல் வர கிருபை தருவீராக கத்தாவே. எல்லாவற்றும் ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை ஒன்று உம்முடைய கரத்தின் கீழ் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து நடக்கிற எல்லா ஆராதனையும் பிரசன்னம் வழிநடத்தில் காணப்படட்டும். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கத்ரா இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
And the love is long, His wonderful love. We give all the glory to Jesus. And the love is wonderful love. Magi maya vum avarukke Kristu suvukke seluttu vummi. Magi maya vum avarukke Enrettum avarukke.
கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.